கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது என்ற அன்பின் வாழ்த்துகளுடன், இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு ஜீவன் தந்து இந்த நாளை காணவும் விசேஷித்த இந்த ஒரு நாளிலும் நாம் சபையாராக அநேக சபைகளிலிருந்து இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடவும் தேவனுடைய சத்தியங்களை தியானிக்கவும் தேவன் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக அவர் தந்த ஜீவனுக்காக அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொள்வோம். அதோடு கூட அடியனுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நான் சார்ந்திருக்கிறதான மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தில் உள்ள உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகள் அனைவர் சார்பான அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கின்ற ஒரு சத்தியம், திருச்சபையின் நிறைவும் கதவு அடைக்கப்படுதலும், திருச்சபையின் நிறைவும் கதவு அடைக்கப்படுதலும் என்கின்ற தலைப்பின் கீழாக சற்று நேரம் தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். ஒரு கடினமான நேரத்தில் நமக்கான பாடம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே மதிய உணவு முடித்து ஒரு அருமையான உணவு சாப்பிட்டு நாம் உட்கார்ந்துருக்கோம். அதற்கே உரிய மாம்சத்தினுடைய சில பலவீனங்கள் நம்ம மத்தியில் கூட காணப்படும். இருந்த போதிலும் அவைகளின் மத்தியில் நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் ஆழமாக தியானிக்கும் போது அந்த சத்தியங்களுடைய தாற்பரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நமதாக்கி கொள்வதற்காக அவைகளுடைய தாற்பரியங்களை நாம் நிதானிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம் கிருபை செய்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளவும் அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நாட்களிலே நாம் கடைபிடிக்கவும் தேவன் நம் கிருபை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடம் எப்படிப்பட்ட ஒரு கோணத்தில் காணப்படுகிறது என்று பார்க்கும்போது மூன்று விதமான ஒரு பகுதிகளை உள்ளடக்கியதாக இது காணப்படுகிறது. முதலாவது பாகம் பார்க்கும்போது திருச்சபையின் நிறைவு எப்படிப்பட்ட விதத்தில் அங்கு நடைபெறப் போகிறது, அல்லது திருச்சபையின் நிறைவை குறித்து வேதாகமம் கொடுக்கக்கூடிய சில நிழல் பொருளான சத்தியங்கள், அவைகளை குறித்து முதல் பாகத்தில் நம்ம தியானிக்கலாம். இரண்டாவது பாகம் நம்ம பார்க்கும்போது விசேஷமாக கதவு அடைக்கப்படுதலை குறித்ததான சில சத்தியங்கள் வேதத்திலிருந்தும் நம்முடைய மூத்த சகோதருடைய எழுத்துக்களிலிருந்தும் எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளிலிருந்து மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பாடங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம இரண்டாவது பாகத்தில் பார்க்க போகிறோம். மூன்றாவது பாகத்தில் இவைகளுக்கு இசைவாக தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்றக்கால நிகழ்வுகள், ப்ரெசன்ட் டே ஈவெண்ட்ஸ், ஸோ அவைகள் எப்படியாக பொருந்தி வருகிறது என்பதை நம்ம மூன்றாவது பாகத்தில் பார்த்து நம்ம அந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்படியான மூன்று பாகத்தின் அடிப்படையில் இந்த ஒரு பாடம் அமைய இருக்கிறது. நம்ம ஆதார வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:22.
ரோமர் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
பாருங்க, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஸோ இந்த வேதனை, இந்த ட்ரவேலை, இந்த வேதனை பெயின் எதனால் வருது என்று நம்ம பார்க்கும்போது 19 அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுறார். ரோமர் 8:19.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது.
தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, அப்போ தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுவிசேஷகத்தின் அழைப்பில் தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மெய்த்திருச்சபை அவர்கள் வெளிப்படுவதற்காக இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியும், சகோதரர் அவர்கள் சொல்லும்போது மூத்த சகோதரர் குறிப்பிடும்போது இன்க்ளூடிங் அனிமல்ஸ், ஸோ எல்லாருமே தேவனுடைய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைத்துமே மிகுந்த ஆவலோடு இந்த தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக தான் அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க என்று நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகவே இந்த அடிப்படையில் தேவ புத்திரர்கள் வெளிப்படுதல், அல்லது இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது திருச்சபையின் நிறைவு, அதனுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியும். 144,000 பேரை கொண்ட ஒரு சரீர அங்கமாக தேவன் மனவாட்டி வகுப்பு சரீர அங்கம், இன்னும் ராஜரீக ஆசாரிய வகுப்பார், இன்னும் பார்க்கும்போது ஜீவனுள்ள ஆலயத்தின் கற்களாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே குறிக்கப்படுறாங்க. ஸோ அந்த எண்ணிக்கை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த திருச்சபையினுடைய நிறைவு, முழுமை பெறுதல், இவைகளை குறித்து வேதாகமம் சொல்லக்கூடிய சில நிழல்கள், அந்த நிழல்களிலிருந்து நமக்கான சில படிப்பினைகள் அல்லது பாடங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ திருச்சபையின் நிறைவுல நிழல்கள் குறித்து நம்ம பார்க்கும்போது முதலாவது நிழலுக்குள்ளாக நம்ம போகலாம். முதலாவது நிழல் யாரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோன்னா ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். இந்த ஸ்நானக யோவானுடைய காரியங்களை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, இது விசேஷமாக சபை நிறைவடையக்கூடிய பணியை முன்னடையாளமாக காட்டக்கூடிய ஒரு நிழலாக காட்டக்கூடிய ஒரு சித்திர காட்சியாக இது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நம்ம பார்க்குறோம். பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடு நீங்கள் போகலாம். பாருங்கள், சபை நிறைவடைதலின் பணியை முன்னடையாளமாக நிழலாக காட்டும் சித்திர காட்சி தான் இந்த ஸ்நானக யோவானுடைய இந்த ஒரு சம்பவம். ஸோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் குறித்து நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக யோவான் 3:30 நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 3:30,
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்.
ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யார் பெருக வேண்டும் சொல்கிறார்? கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு பெருக வேண்டும். யோவான் ஸ்நானகன் தன்னை குறித்து என்ன சொல்கிறாருங்க? நான் சிறுகவும் வேண்டும், கர்த்தர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்ங்கிறார். அப்போ இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது பாருங்கள், யோவானுடைய இந்த மீக்னஸ், தாழ்மை, ஹியூமிலிட்டி, சாந்த குணம், மற்றும் முழுமையாக சுயத்தை வெறுத்தல், தன்னுடைய உடன் கசின் அவர் கர்த்தர் இயேசு. ஸோ அவர் தான் அங்கே முன்னால் மேன்மேலும் அவர் வளரணும்னு பார்க்குறார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தேவனுடைய நீதியான சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரே நோக்கம் கொண்டவராக அங்கே ஸ்நானக யோவான் அங்கே காணப்படுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படியாக யோவானுடைய தாழ்மை, அவர் முழுமையாக சுயத்தை வெறுக்கக்கூடிய காரியம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம், ஸோ இவைகளை கொண்டு தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்துட்டிருந்தார் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்யும்போது அவருடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியமாக காணப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். யோவானுடைய ஊழியம் மனந்திரும்புவதற்கு ஏதுவான ஊழியமாக அங்கே காணப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஸ்லைடில் நம்ம பார்க்கும்போது அப்போ அங்கே ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனுடைய பிரதான ஊழியம் எப்படிப்பட்ட விதத்தில் காணப்பட்டுச்சுன்னா, மனந்திரும்புதலுக்கான ஊழியங்களாக அது காணப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம். அப்படியானால் இந்த காலகட்டங்களிலும் மெய் திருச்சபைக்கும் அப்படிப்பட்டதான அதே அறுவடை மற்றும் சுவிசேஷ செய்தியை அறிவிக்கக்கூடிய ஊழியங்களை தேவன் அங்கே என்ன பண்ணியிருக்கார்னா அங்கே கொடுத்துருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியான இந்த யோவான் ஸ்நானகன் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்பதை நம்ம அநேக சத்தியங்களில் கற்றறிந்திருக்கிறோம். யாரை அடையாளப்படுத்துகிறார்? கடைசி கால சபையை யோவான் ஸ்நானகன் அங்கே அடையாளப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த யோவான் ஸ்நானகனுடைய விஷயத்தில் நீங்கள் வசனங்கள் குறித்து வச்சுக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14:1-11 நீங்கள் குறித்து வச்சுங்க, வாசிக்க வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 14:1-11 அந்த வசனங்களை நம்ம வீடுகளில் நம்முடைய தியானத்துக்காக வச்சிடலாம். அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, ஏரோது ஏன் வந்து யோவான் ஸ்நானகனை எங்கள் காவலில் வைக்கிறார், எதன் நிமித்தமாக என்பதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். வசனங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 14:12-13.
அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள்.
போதும் பாருங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனுடைய தலை சிரசேதம் பண்ணப்படுகிறது ஏரோதினால். அவருடைய உடலை சீசர்கள் அடக்கம் பண்ணிட்டு அந்த சங்கதியை யார்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா கர்த்தர் இயேசுக்கு போய் சொல்கிறாங்க. இப்போது யோவான் ஸ்நானகன் அவருடைய உறவின் முறை, கர்த்தர் இயேசுனுடைய உறவின் முறை. யோவான் ஸ்நானகன் இறந்துட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருந்திருக்க வேண்டும் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் எங்கே கொலை செய்யப்பட்டாரோ அங்கே போய் அல்லது அடக்கம் பண்ணக்கூடிய நிகழ்வுக்கு போய் அவர் கலந்து கொண்டு அந்த எல்லா காரியங்களையும் செய்வார்ந்தால் சீசர்கள் அந்த அடக்க ஆராதனையெல்லாம் செய்வார்னு சீசர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு அதை கேட்டுட்டு என்ன பண்ணார், எதுவுமே மாறுத்தரம் சொல்ல அவர் படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அங்கே தனியே போனார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கும்போது, யோவான் ஸ்நானங்களுடைய தலை அங்கே எடுக்கப்படுது வந்து மகிமையடைந்த சபை கடந்து போவதை அது குறிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த பூமியில் மகிமையடைந்த சபை கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த யோவான் ஸ்நானனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்திற்கு செல்லாதபடி அவர் ஊழியத்திற்காக அவர் கடந்து போகிறார். அப்போ இதனுடைய அடையாளம் என்ன என்று பார்க்கும்போது, மாம்சத்தில் பூமியில் மீதம் இருக்கக்கூடிய மாம்ச சபைக்காக தன்னுடைய ஊழியத்தை அவர் என்ன பண்ணுறாருனா, கர்த்தர் இயேசு அங்கே நிறைவேற்ற கடந்து போகிறார். அதே போல தான் இன்றைக்கும் நம்ம அநேக செய்திகளை, அநேக மரண செய்திகளை கூட நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அப்படியானால் மாம்சத்தில் அவர்களுடைய ஓட்டத்திற்கு தகுந்தபடி தேவன் அவர்களுக்குரிய அந்த வெகுமதியை கொடுக்கிறார். அதில் அநேகர் சபை வாய்ப்பில் இருக்கிறவங்களும் கடந்து போயிருப்பாங்க. அப்போ அவர்கள் மகிமையடைந்த சபையாக கடந்து போனாலும் கூட நாம் பூமியில் மீதம் இருக்கக்கூடிய மீந்து இருக்கக்கூடிய மெய் திருச்சபையின் மக்களுக்கான அந்த மாம்சீகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியின் இருக்கக்கூடிய சபையின் பிள்ளைகளுக்காக நம்முடைய ஊழியங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம அருமையான சகோதரியுடைய மரணம், ஈரோடு சகோதரி அவர்களுடைய மரணம் செய்தி கூட நம்ம கேள்விப்படும் நித்திரை செய்தி. ஸோ அவர்களும் கூட தேவனுடைய பார்வையில் அவர்களுடைய ஓட்டத்திற்கு தகுந்தபடியான வெகுமதியை நிச்சயம் அவங்க ஒவ்வொருவரும் அங்கே பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அப்படியாக தான் பார்க்கும்போது இந்த காரியங்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய காலத்திலிருந்து அது கடந்து போய் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சிறைச்சேதம் ஏன் அங்கே யோவான் ஸ்நானங்களுக்கு வழங்கப்பட்டது என்பது நம்ம எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான். இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஏற்கனவே அநேக முறை வாசித்து நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனங்கள் தான். ஸோ ஏன் வந்து அங்கே யோவான் ஸ்நானனுடைய தலை கொய்யப்படுதுன்னு பார்க்கும்போது, நம்ம பார்த்தபடியாக யோவான் ஸ்நானனுடைய மன்னிக்கும் ஏரோதனுடைய பிறந்தநாளின் போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஒரு நடன நிகழ்ச்சிக்கு அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே சலோமி வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே டான்ஸ் ஆடுறாங்க. அவர்களுடைய நடனத்தில் ஈர்க்கப்பட்டவராக ஏரோது வந்து அந்த வெகுமதி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஏரோதியால் என்ன சொல்லி விடுறாங்க, அவங்க அம்மாட்ட அவங்க போய் கேட்கும்போது நீ யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளு என்று சொல்கிறாங்க. அப்போ யோவான் ஸ்நானனுடைய தலையை அங்கே சலோமி கேட்கும்போது வேறு வழி இல்லாதபடிக்கு அந்த தலையை எடுப்பதற்கு உத்தரவு அங்கே ஏரோது கொடுக்குறார் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பிக்சர்ஸ் நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் பிக்சர் நீங்கள் போகலாம். அப்போ இங்கே ஏரோது இவர் யாரை அடையாள, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யோவான் ஸ்நானகன் கடைசி கால சபையை அடையாளப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். ஏரோது, ஏரோது பார்க்கும்போது உலக அரசாங்கங்கள் மற்றும் ராஜ்யங்களின் தலைவர்களை அடையாளப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஏரோதியால் பார்க்கும்போது பெயர் சபை அமைப்புகளை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சலோமி யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது ஈர்க்கக்கூடிய காரியங்கள், வஞ்சகமான காரியங்கள் அல்லது உலக ராஜாக்களை ஈர்க்கக்கூடிய காரியங்கள் அதை அடையாளப்படுத்துகிறாங்க என்று பார்க்குறோம். நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது ரீப்ரின்ஸ் 55:69 ஃபிஃப்த் பேராகிராஃபில் கொடுக்கும்போது சலோமி ப்ரோட்டஸ்டன்ட் சபைகளின் கூட்டமைப்பை அடையாளப்படுத்துவதாக, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் WCC அடையாளப்படுத்துவதாக சகோதரர்கள் அங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த ஈர்க்கக்கூடிய காரியங்களில் தான் சலோமியினுடைய நடனத்தினால் ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஏரோது ராஜா உங்களுக்கு என்ன வெகுமதி வேணுமோ கேளு என்று அங்கே சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் யோவான் ஸ்நானனுடைய தலையை அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சலோமி வந்து அங்கே கேட்கிறதை நாம் பார்க்குறோம். ஸோ ஏன் இந்த மாதிரியாக ஏரோதியால் வந்து யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்கும்படியாக சொன்னாங்கன்னு பார்க்கும்போது அடுத்த ஒரு காரியத்துக்கு நம்ம போகலாம். ஸ்லைடு நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. பாருங்கள், இங்கே ஒரு அனிமேஷன் பிக்சர் காமிக்கிறாங்க. இந்த ஏன் இந்த நடனம் வந்து இந்த மியூசிக் ப்ளஸ் அந்த பீட் சவுண்டு நமக்கு தெரியலைங்களா, தாளத்தினுடைய ரிதம். இப்பொழுது கூட நம்ம பாட்டு பாடும்போது நம்ம உற்சாகமாக நம்ம எப்போ இருக்கிறோன்னா அந்த தாளம் அதிகமாக என்னாகுனா நமக்கு உற்சாகமாகும். சில நேரங்கள் நம்முடைய கரங்களில் நம்ம தாளம் போடுவோம், அல்லது கால்கள் கூட என்னாகுனா அப்படியே தாளம் அடிக்கும். அப்போ அந்த மியூசிக் உச்சகட்டத்தை அடையடைய என்னாகும்னு பார்க்கும்போது அந்த பீட் சவுண்ட் அதிகரிக்க அவங்க வந்து ரொம்ப உற்சாகத்துக்குள்ளே போயிடுவாங்க, ரொம்ப ஒரு என்கரேஜ் ஆகிடுவாங்க. அப்படி தான் ஏரோது ராஜாவும் அந்த நடனம் உச்சபட்சத்துக்கு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகி தான் சொல்லாமிக்கிட்ட உனக்கு என்ன வேண்டும், என்ன வெகுமதியும், ராஜ்யத்தின் பாதையை கூட தரேங்கிறதுக்கு அவர் கேட்டார். ஆனால் அவங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம், யோவான் ஸ்நானனுடைய தலை மாத்திரம்தான் வேணும் என்று அங்கே கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த டான்ஸ் ஸ்பீடப் ஆக ஆக இந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கே நடக்குது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சலோமி டபிள்யூசிசி இந்த உலக ப்ரொட்டஸ்டன்ட் சபைகளின் கூட்டமைப்பை அடையாளப்படுத்துகிறது என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இவர்கள் கூட என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, இப்படியாக அநேக ஜனங்களை தங்கள் பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈர்க்கிறாங்க. எதை சொல்லி ஈர்க்கிறாங்கன்னா, எப்படி இந்த மியூசிக்கும் பீட் சவுண்டும் அந்த தாளம் அடிக்க அடிக்க ஒவ்வொருவரும் அந்த உற்சாகத்துக்கு உச்ச நிலைக்கு போகிறாங்களோ, அதை போலவே இவர்களும் என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது, இந்த டபிள்யூசிசி உலக ராஜ்யங்களின் தலைவர்களோடு என்ன ஆகுறாங்கன்னா கூட்டாகிறாங்க. உலக ராஜ்யங்களின் தலைவர்களோடு கூட்டாகிட்டு அவர்கள் அந்த தாளங்களுக்கு ஏற்ப படிப்படியாக என்ன பண்ணுதுன்னா அதிகரிக்குது அவங்களுடைய செல்வாக்குகள் அங்கே அதிகரிச்சுட்டு போகுதுன்னு பார்க்குறோம். எப்படிப்பட்ட தாளம்னு பார்க்கும்போது, அதை சகோதரர்கள் சொல்லும்போது தவளைகளின் கூட்டு குரல் ஒலிங்கிறார். அந்த தலைவர்கள் வந்து தவளைகளின் கூட்டு குரல் ஒலி போல, தவளை நம்ம பார்த்துருக்கோம் அது ஒரு மாதிரி ஒரு சத்தம் இடும், அந்த சத்தம் அது கூட்டு குரலாக அதிகரிச்சுன்னா எப்படி சவுண்ட் அதிகரிச்சுட்டே போவோமோ, அதை போலவே இந்த டபிள்யூசிசி மற்றும் உலக ராஜ்யங்களின் தலைவர்கள் இந்த தவளைகளின் கூட்டு குரல் ஒலிக்கு ஏற்ற மாதிரி அந்த சத்தம் தாளங்களுக்கு ஏற்றபடி படிப்படியாக அதிகரித்து அது என்னன்னு பார்க்கும்போது பொய் வாக்குறுதிகளால் ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஈர்க்கிறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையை சொல்கிறாங்க, உங்களுக்கு வளமான எதிர்காலம் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நிச்சயமாக இருக்குது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், மற்றும் பார்க்கும்போது உங்களுக்கு உலகத்தினுடைய வளங்கள் எல்லாம் இன்னும் அதிகரிக்க போகுது, செல்வம் அதிகமாக வரப்போகுது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு, இன்றைக்கி கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒருத்தர் பேசுகிறதை போலவே அந்த ஏஐயில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் கொண்டு வராங்க, இன்னும் ஒருத்தர் பேசுகிறது மாதிரி அந்த அனிமேஷன் கொண்டு வராங்க, உண்மையாகவே ஒருத்தர் பேசுவதை போல ஆர்டிஃபிஷியலாக அங்கே அந்த ஏஐ யூஸ் பண்ணி அங்கே கொண்டு வராங்க. ஸோ இப்படியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் வரனால உலகத்தில் இனிமேல் எல்லாமே செல்வம் செல்வாக்கு இன்னும் படிப்பு டெக்னாலஜி எல்லாம் பெருக தான் போகுது, உலகம் வளமாக தான் இருக்க போகுது, நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தின் ஜனங்களை பொய் வாக்குறுதிகளால் தங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நம்ம பார்க்குறோம் இந்த டபிள்யூசிசி கூட அந்த டான்ஸ் மாதிரி தான். அந்த டான்ஸ் எப்படி தாளத்திற்கேற்ப அவர்கள் நடனம் ஆட ஆட உற்சாகமாக எல்லாரும் கவனிக்கிறாங்களோ, அதே போலவே உலகத்தின் வளம் அதிகரிக்க போகுது, புதிய ஐரோப்பாவை நம்ம கட்டமைக்கலாம், புதிய யூரோப் நியூ யூரோப் நம்ம கட்டமைக்க போகிறோம், அப்போ உலக நாடுகள் எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்க போது எல்லா நாடுகளுக்கும் நம்ம உதவி செய்யலாம் என்பதான இந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பாருங்கள், ரோமன் கேத்தலிக் சர்ச் அண்டர்ஸ்கோர் கமிட்மெண்ட் டு வாக்கிங் ப்ரேயிங் ஒர்க்கிங் டுகெதர், போப் ஃப்ரான்சிஸ் ரோமில் 23rd March அவர் சொல்லும்போது, இந்த கத்தோலிக்க சபையோடு அனைத்து சபைகளும் என்னாகும்னா கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும், அப்படி ஒன்றிணைஞ்சு அவங்க ஒற்றுமையாக எல்லா காரியங்களும் செய்வதில் அந்த ஜெபிப்பதில் மற்றும் எல்லா காரியங்களையும் ஜஸ்டிஸ் ரீகன்சிலியேஷன் யூனிட்டி அந்த ஒற்றுமை மற்றும் நீதி இவைகளெல்லாம் நம்ம ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதாக அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியான ஒரு காரியம் கூட 23rd March போப் ஃப்ரான்சிஸ் பேசியதை நம்ம செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியான காரியங்கள் தான் இன்றைக்கு அந்த காரியங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அப்போ இவைகளின் உச்சபட்ச காரியங்கள் வரும்போது என்னாகுன்னா யோவான் ஸ்நானனுடைய தலை அங்கே என்ன பண்ணப்படும்னா எடுக்கப்படுகிறது. அப்போ யோவான் ஸ்நானனுடைய தலை எடுக்கப்படுகிறது என்னன்னு பார்க்கும்போது அது மெய் திருச்சபை அதற்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகபட்ச தண்டனைகள் அல்லது மெய் திருச்சபைக்கு இந்த உலக சபைகளின் கூட்டமைப்பு மற்றும் உலக ராஜாக்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை அது அடையாளப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்குறோம். 3rd தொகுதியில் Volume 3 நம்முடைய ராஜ்யம் சமீபத்திருப்பதாக அந்த இதில் 3rd தொகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆத்தர்ஸ் ஃபார்வர்டில் 6th page சகோதரர் அவர்கள் கொடுக்கும்போது, அக்காலத்தில் கிறிஸ்தவத்திலிருந்து இயேசுவின் உண்மையான விசுவாசிகள் மேல் அதிகமான எதிர்ப்பு கிளம்பும், இது அதிகமான உபத்திரவத்தை ஒருவேளை மரணம் வரை கொண்டு வரலாம்ங்கிறார். அப்போ கிறிஸ்தவத்திலிருந்து இயேசுவின் உண்மையான விசுவாசிகள் மேல் அதிகமான எதிர்ப்பு கிளம்பும். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது இன்றைக்கு அநேக பகுதிகளில் நம்ம சத்தியங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம், அறுவடை ஊழியங்கள் நடத்திட்டு இருக்கிறோம், சில இடங்களில் எதிர்ப்புகள் வருது, ஆனால் சகோதரிங்க சொல்லும்போது இது அதிகமான உபத்திரவத்தை ஒருவேளை மரணம் வரை கொண்டு வரலாம். அப்போ இதுதான் பீக், அந்த ஹையஸ்ட் யோவான் ஸ்நானனுடைய தலை அந்த டான்ஸினுடைய உச்சபட்சம் போகும்போது அந்த வெகுமதியாக தலை கேட்கப்பட்டு அந்த தலை ஏரோதினால் வாங்கப்பட்டதோ அது கொய்து எடுக்கப்பட்டதோ அதை போலவே இங்கே பார்க்கும்போது அதிகமான உபத்திரவம், ஒருவேளை மரணம் கூட விசுவாசிகளுக்கு நேரிடக்கூடிய ஒரு காலம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருச்சபையினுடைய நிறைவை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் அங்கே சொல்கிறார். பார்க்கும்போது அதற்கு முன்பாக பார்க்கும்போது அதிகமான அராஜகத்திற்குள் வல்லமையும் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்வதனால் மனுஷகுமாரன் வெளிப்படுவதும் உலகமானது அதிகமான அராஜகத்திற்கு கடந்து செல்ல அவர் அனுமதிப்பதும் நெருங்கி வருவது தெரிகிறது. இப்போ உலகம் அதிகமான அராஜகத்திற்குள்ளே கடந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்குறோம், பல்வேறு செய்திகளை பார்க்குறோம், பல்வேறு மக்களை அந்த ஒடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மேலாக இருக்கக்கூடிய ஜனங்கள் கீழானவர்களை ஒடுக்கக்கூடிய விஷயம், இன்னும் பல்வேறு விதமான முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு வஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள், பல்வேறு விதத்தில் இந்த அராஜகங்கள் உலகத்தில் அங்கே என்ன ஆகிட்டு இருக்குன்னா நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே ஏன் யோவான் ஸ்நானகன் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ளே கடந்து போனார்னு பார்க்கும்போது அவர் என்ன காரியத்தை அங்கே ஏறுவதன் இடத்துல கண்டித்தார் என்று நம்ம பார்க்கும்போது நம்ம நிழலில் பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் ஏரோது மற்றும் ஏரோதியால் அவர்களுடைய முறைகேடான ஐக்கியத்தை அவர் கண்டித்தார். அவர்களுக்கு இருந்த முறைகேடான உறவை குறித்து அவர் என்ன பண்ணார்னா அவர் கண்டிப்பு செய்தார், அல்லது அதை குறித்து அவர் வந்து அவர்களுக்கு அந்த அதை எதிர்த்து அவர் பேசினார். ஏரோதனத்தில் ஏரோது ஏரோதியாலின் முறைகேடான அந்த ஐக்கியத்தை அங்கே கண்டித்தார். ஆகவே தான் இதை இந்த முறைகேடான ஐக்கியத்தை பற்றி அவர் கண்டித்ததுனால ஸ்நானக யோவானுடைய தலையை அங்கே எடுக்கக்கூடிய காரியம் அங்கே நடந்ததே நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அப்படியே இதை வந்து நம்ம பொருளில் நிழலில் நடந்த காரியங்களை பொருளில் நம்ம பொருத்தி பார்க்கும்போது இந்த பாபிலோனி ஆவி நம்ம பார்க்குறோம், பாபிலோன் கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் மற்றும் அதனுடைய வரக்கூடிய குமாரத்திகள், ஸோ இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த பாபிலோனி ஆவி உலக ஆவியை என்ன பண்ணுதுன்னா உலக ராஜாக்கள் அல்லது உலக ஆவியை மயக்கி மகிழ்வித்து அவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த டான்ஸ் எப்படி சலோபி ஆடினாங்களோ அதை போலவே இங்கே பர்ஃபார்மன்ஸ் அங்கே பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் எப்படி சலோமியினுடைய அந்த நடனத்தில் அந்த பீட் சவுண்டில் மியூசிக்கில் ஏரோது ஒரு கட்டத்தில் மயங்கி அவர் அந்த வெகுமதியை நீ பெற்றுக்கொள் என்று சொன்னாரோ அதை போலவே உலக ராஜாக்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அல்லது உலக ராஜ்யங்களும் இந்த ஒரு பாபிலோன ஆவியினுடைய அந்த மயக்கத்தினால் அவர்கள் வெகுமதியாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சபை வகுப்பாரை அவர்களை முடக்குவதற்கும் அவர்களை அகற்றுவதற்கும் கொள்வதற்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே முயல்கிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் திருச்சபை நிறைவேறும் போது அல்லது திருச்சபை முழுமை அடையும் போது நடைபெறக்கூடிய காரியங்களாக இருக்குது. அப்போ இன்றைக்கு நாமும் சில எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கிறோம், ஆனாலும் நம்முடைய கொலை செய்யப்படும் அளவு நம்மை பூமியை விட்டு அகற்றும் அளவு அந்த ஒரு பெரிதான ஆக்கினை இன்னும் என்ன பண்ணலைன்னா முழுமையாக கடந்து வரலை என்று நம்ம பார்க்குறோம். சில எதிர்ப்புகள் ஆங்காங்கே நம்ம சந்திக்கிறோம், சில சூழல்களுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊழியர்களுக்கு போகும்போது கடந்து போகிறோம். ஆனாலும் யோவான் ஸ்நானகனுடைய தலை எடுக்கப்பட்டதை போல அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனைகள் இன்னும் சபையின் பிள்ளைகளுக்கு வரக்கூடியது, இனிமேல் நிகழக்கூடிய காரியங்களாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள், இப்படிப்பட்ட தண்டனைகள் நமக்கு விரோதமாய் வரும்போது நாம் அவர்களிடம் சரணடையாதபடி விழித்திருக்க வேண்டும். இது நமக்கான ஒரு மிக முக்கியமான பாடம். நாம் அவர்களிடம் சரணடையாதபடி நாம் விழித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது சபைகளினுடைய அனுபவத்தில் கடந்து வரும்போது நாம் பயந்து விடக்கூடாது என்று சகோதரர் குறிப்பிடுறார். இதன் நிமித்தம் நம்ம ஒருபோதும் பயந்து விட வேண்டாம். ஏன்னா இந்த அனுபவங்கள் நம்மை இன்னும் அதிகமாக தேவ அன்பிற்கும் விசுவாச தைரியத்திற்கும் நம்மை நிலைநிறுத்துகிறது. தேவ அன்பிற்கும் விசுவாச தைரியத்திற்கும் நம்மை நிலைநிறுத்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது நாம் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்திருக்க வேண்டும். எபேசியர் நிருபத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து சர்வாயுத வர்க்கத்தையும் ரச்சனியம் என்னும் தலைச்சீராவில் ஆரம்பித்து அந்த பாதரட்சை தொடுத்து கொள்வது வரைக்கும் அந்த அனைத்து சர்வாயுத வர்க்கத்தையும் தவிர்த்தவர்களாக நாம் என்ன பண்ண வேண்டும்னா நாம் தைரியமாய் விசுவாச தைரியத்திற்காக போராட வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்திலிருந்து நிழல் பொருளில் நிழலில் நடந்த சம்பவங்கள், ஏரோது, ஏரோதியால், சலோமி, யோவான் ஸ்நானகன் மற்றும் கர்த்தர் இயேசு. ஸோ இவர்களை சுற்றி வரக்கூடிய இந்த சம்பவங்கள், இவைகளிலிருந்து பொருளில் நமக்கான பாடங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது நிழலுக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இரண்டாவது நிழல் நம்ம பார்க்கும்போது யாரை குறித்து பார்க்குறோன்னா சிம்சோனை குறித்து நம்ம பார்க்குறோம். சாம்சன். சிம்சோனை குறித்தும் நம்ம அநேக விஷயங்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:1-31 வசனங்கள் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த வசனங்களில் பார்க்கும்போது விசேஷமாக 29-30 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம்.
சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள்.
பாருங்க, இந்த 2 வசனங்கள் நம்முடைய தியானத்துக்காக நம்ம எடுக்கலாம். சிம்சோனை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் கட்டி வச்சுருக்காங்க. சிம்சோன் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவரை எப்படி அவங்க பிடித்தாங்க? பெலிஸ்தர்கள் யாரை வச்சு அவரை பிடிச்சாங்க? ஆமாம், டிலைலா இல்லைங்களா, தெலிலால். அப்போ தெலிலால் என்ற அந்த ஒரு ஸ்திரீயை வைத்து யாரை பிடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த சிம்சோனை அங்கே பிடிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போது இந்த தெலிலால் என்ன பண்ணுற, எப்போ என்ன கேட்குறாங்க அவர்கிட்ட, சிம்சோன்கிட்ட, உங்களுடைய பலம் எதில் இருக்குது? உங்களுடைய 2-3 முறை அவர் வேறு வேறு காரியங்களை சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் வீடுகளை வாட்சி பாருங்கள் அந்த வசனங்களை. இது ஒருவரும் கட்டாத கயிறில் வந்து கட்டணுங்கிற பாயிண்ட் சொல்லுவார். அதுக்கு முன்னால் வேறொரு காரியம் சொல்லுவார். அப்போ அது எல்லாமே என்ன ஆகுனா, அவங்க வரும்போது மறுபடியும் அதெல்லாம் பேத்து எடுத்துருவார், அதெல்லாம் பிச்சு எடுத்துருவார். அப்போ நீ மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்கிற, நீ இந்த முறை எனக்கு உண்மையான தகவலை சொல்ல, உனக்கு எங்கே பலம் இருக்குங்கும்போது, பிறந்தது முதல் சவரகன் கத்தி என்ன பண்ணல, என்னுடைய தலையில் படல, அப்போ அதனால் என்னுடைய முடியை நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக என்னுடைய பலம் அங்கே சாய்ந்து போகும்னு சொல்கிறார். அப்போ அதன் நிமித்தமாக அவங்க பெலிஸ்தர் வந்து அவரை பிடிச்சி இங்கே கண்களை குருடாக்கி கண்களை எடுத்து அவரை என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி வைக்கிறாங்க என்று பார்க்கணும். அப்போ இந்த சிம்சோன் இப்படியாக தன்னுடைய பலத்தை குறித்து அங்கே ஸ்திரீயின் இடத்துல சொல்லி அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவர் பலவீனமாகி போகிறார், தன்னுடைய பலத்தை இழந்து போகிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சிம்சோன் வகுப்பார் மாம்சத்திற்கிற சபையை இவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டு கால சிம்சோனை நம்ம பார்க்கும்போது அவருக்கு எத்தனை தெளிலாக இருந்தாங்க அவரை விலத்தள்ளுவதற்கு? அவருக்கு ஒரு ஸ்திரீ என்று நம்ம பார்க்குறோம். அவருடைய பேர் தெளிலால் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாம்சத்தில் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு எத்தனை தெளிலாக்கள் இருக்காங்க? ஆமாம், ஒரு தெளிலால் கிடையாது. மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு இன்றைக்கு பல தெளிலாக்கள் இருக்காங்க. யாராவது 1-2 பேர் சொல்லுங்களேன், ஏதாவது 1-2 தெளிலாக்கள் பேர் சொல்லுங்கள். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற தெளிலாக்கள், மாம்சத்தின் சபையை விலத்தள்ளக்கூடிய தெளிலாக்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்துடலாங்களா? ஓனா யாரெல்லாம் இருக்கிறாங்க? நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மாம்சத்தின் இச்சை ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ மாம்சத்தின் இச்சை அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப பெரிதான விஷயங்களை தான் மாம்சத்தின் இச்சை என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம தவறக்கூடிய விஷயங்கள் அது மாம்சத்தின் இச்சைகளாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை உணவு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இதாக இருக்கலாம், அந்த உணவு நான் விரும்புகிற உணவு எனக்கு கிடைச்சாதான் நான் திருப்தி அடைவேன். ஸோ அது கூட ஒரு விதத்தில் மாம்ச இச்சை. அது மாதிரி பல்வேறு விதத்தில் நாம் என்ன சொல்லலாம், சின்ன சின்ன காரியங்களில் நாம் வைத்திருக்கக்கூடிய பிடிவாதங்கள், நம்ம வைத்திருக்கக்கூடிய சில கொள்கைகள், அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மாம்சத்தின் இச்சையில் வருது. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய வலைத்தளம் இன்டர்நெட், ஸோ வாலிப பிள்ளைகளை மாத்திரமல்ல, பெரியவங்களாகட்டும் மற்ற அனைத்து வயதினரையும், குறிப்பாக இளம் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட இல்லைங்களா, எல்லாருமே நீ கையில் என்ன வச்சுட்டு தான் இருக்காங்க, செல்ஃபோன், இன்டர்நெட். ஸோ இவைகள் நன்மைக்கு எதுவாக பயன்படுத்தும் போது நிச்சயமாகவே அது தெளிலாக்கள் லிஸ்டில் வராது. ஆனால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவனை விட்டு நாம் தூரம் கடந்து போகும்படி, அல்லது சத்தியத்தை விட்டு நம்ம கடந்து போகும்படி, சத்தியத்தினுடைய தியானத்தில் நம்ம நேரத்தை செலவழிக்காதபடி, இந்த ஒரு காரியங்களில் ரீல்ஸ் பார்க்கறது, பிக்சர்ஸ் பார்க்கறது, நிறைய வீடியோஸ் பார்க்கறது, ஸோ இப்படியான அநேக நேரங்களை வீணடிப்பது, ஸோ அதுதான் இன்டர்நெட்டில் அங்கே கொடுக்குறாங்க. அடுத்தது சிஸ்டர்ஸ் ஆஃப் இன்டர்நெட், இன்டர்நெட்டுடைய சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு கீழே வரக்கூடியது பார்த்திங்கன்னா, செல்ஃபோன் இருக்குது, கேஜெட்ஸ் இருக்குது, டிவி இருக்குது, செல்ஃபோனில் ஆப்பிள் ஐஃபோன் நிறைய மாடல்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்புறம் கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் நிறைய இருக்குது, சோஷியல் மீடியா. ஸோ இவைகளெல்லாம் நிச்சயமாக நம்முடைய நன்மைக்காக இன்றைக்கி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற யூடியூப் கூட சோஷியல் மீடியாவில் தான் வருது. ஆனால் அது நன்மைக்காக பயன்படும்போது நிச்சயமாகவே அது உபயோகமாக இருக்குது. ஆனால் அவைகளை நம் தேவனை விட்டு தூரம் விலகி செல்வதற்கும், சத்தியத்தை தியானிக்காதபடி, சத்தியத்திற்கு நேரம் ஒதுக்காதபடி, சபைக்கு நேரம் ஒதுக்காதபடி, சகோதர சகோதரிகளுக்கென்று நேரம் ஒதுக்காதபடி, நம்முடைய தனிப்பட்ட தியானங்களுக்கென்று நேரம் ஒதுக்காதபடி, ஜப ஜீவியத்திற்கென்று நேரம் ஒதுக்காதபடி, இப்படியான விதத்தில் நேரங்களை செலவழிக்காதபடி, இவைகளில் நாம் மூழ்கி கிடக்கும்போது அது இன்றைய சபைக்கான டெலிலாக்களாக அங்கே காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அங்கே கடைசி நிமிடத்தில் அவருடைய விண்ணப்பம், சிம்சோனுடைய விண்ணப்பம் எப்படியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வசனம் கூட நம்ம போடலாம் பாருங்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, இப்போ கடைசியாக இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரலுங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு பலம் கொடுங்க என்று சொல்லி கடைசி நேரத்தில் தேவன் இடத்துலேருந்து என்ன பண்ணுறாருனா, அந்த பலனை பெற்றுக்கொள்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொண்டு தான் அவர் என்ன பண்ணுவார்னு பார்க்கும்போது, அந்த இரண்டு தூண்களையும் என்ன பண்ணுவார்னா, அப்படியே வந்து சங்கிலிகளை வந்து பிடித்து இழுக்கிறார். பாருங்கள், அந்த இரண்டு தூண்களை அவர் எடுக்கிறார். அந்த இரண்டு தூண்களை பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஸ்லைடை போகும்போது, ஸோ முதலாவது ஒரு தூண் குறிக்குது, அது ரோமன் கேத்தலிக் கத்தோலிக்க திருச்சபை. அடுத்தது பார்க்கும்போது டாட்டர்ஸ் ஆஃப் பேபிலோன், அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய குமாரத்திகள் என்று வரக்கூடியது, அல்லது WCC கூட சொல்லலாம், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், அவர்களுடைய கூட்டமைப்பு. ஸோ இந்த இரண்டு காரியங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா, அது பீத்து எரியப்படுகிறது என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இன்றைக்கு பார்க்கும்போது பொருளில் இந்த காரியம்தான் அங்கே நடைபெற்றிருக்குது. இறுதி நேரத்தில் சபைக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது தேவன் பலன் கொடுக்குறார். இறுதி நேரத்தில் தேவன் சபைக்கு அங்கே பலம் கொடுக்குறார். அப்படி பலம் கொடுக்கும்போது தான் இந்த WCC, இந்த ரோமன் கத்தோலிக்க சபைகளுடைய அந்த ஆதிக்கங்கள் அது முடிவுக்கு வரும்போது, அவைகளின் மேலே கட்டமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம் என்ற அநேக விஷயங்கள், அல்லது உலகத்தினுடைய அதிகார அமைப்புகள், அவைகள் என்ன பண்ணப்படுதுன்னா, அது வீழ்ச்சிக்குள்ளாக அது கொண்டு போகப்படுகிறது என்று நம்ம பார்க்குறோம். ஸோ சிம்சோன் சபை வகுப்பாரை இந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா, அங்கே அடையாளப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஆகவே எப்படி கடைசி நேரத்தில் சிம்சோன் தேவனிடத்துலேருந்து ஜெபித்து அந்த பலனை பெற்றுக்கொண்டு அவர் அந்த தூண்களை அவர் வந்து பீத்து எறிகிறார், அப்போ சிம்சோன் உயிரோடு இருந்தபோது அவர் மறிக்க வைத்தவர்களை காட்டிலும் அவர் மறிக்கும் போது அவரால் இறந்தவர்கள் அநேகம் என்று வசனத்தில் நாம் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட அதிகமான பலம் தேவனிடத்துலேருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். அதே போல தான் திருச்சபையும் கடைசி நேரத்தில் அந்த பலம் பெற்றுக்கொண்டு அவர்கள் தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக, ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு விசுவாசத்திற்காக அவர்கள் தைரியமாய் போராடுபவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த கடைசி கால மெய் திருச்சபையை வகுப்பார். ஒரு விஷய தேவன் நமக்காக ஒப்புக் கொடுத்த அந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்திற்காக தைரியமாய் போராடுபவர்களாக அங்கு காணப்படுகிறார்கள். அப்போது இந்த காரியங்கள், தற்போது உலக அமைப்புகளின் அதிகாரங்கள், இவைகளெல்லாம் எப்பொழுது வீழ்ச்சியடையும் என்று பார்க்கும்போது, ரீப்ரின்ஸ் 4089 4th பேராகிராஃபில் நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடும்போது, திருச்சபையின் கடைசி உறுப்பினரின் மரணம், அது எவ்வளவு என்னைக்கு அல்லது எந்த தேதி என்று நமக்கு தெரியாது, ஆனால் திருச்சபையின் கடைசி உறுப்பினரின் மரணம் மற்றும் கிறிஸ்துவின் சரீர அங்கம் நிறைவடைதல். கிறிஸ்துவின் சரீரங்கம் சொல்லும்போது 144,000 பேரை கொண்ட தலையாகிய கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய அங்கங்கள், அந்த கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் முடிவடைதல், இந்த ரெண்டும் எப்பொழுது நடக்குதுன்னா, பெயர் சபைகள் மற்றும் தற்போதைய உலக அமைப்புகளின் அதிகாரங்கள் வீழ்ச்சியடையும் போது நடைபெறுகிறது என்று சகோதரர் குறிப்பிடுறார். ரீப்ரின்ஸ் 4089 4th பேராகிராஃபில், அதாவது திருச்சபையின் கடைசி உறுப்பினரின் மரணம் மற்றும் கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் நிறைவடைதல், திருச்சபை முழுமையடைதல் அல்லது திருச்சபை நிறைவடைதல், இவைகள் எப்பொழுது நடக்குதுன்னா, பெயர் சபைகள் மற்றும் தற்போதைய உலக அமைப்புகளின் அதிகாரங்கள் வீழ்ச்சி அடையும் போது அது நடைபெறுகிறது. அப்போ இப்பொழுது உலக அதிகாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, முழுமையான வீழ்ச்சிக்குள்ளே வந்துருச்சான்னு பார்க்கும்போது, நிச்சயமாக முழுமையான வீழ்ச்சிக்குள்ளே வரல. அது ஓரளவிற்கு வீழ்ச்சியை நோக்கி போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை மீண்டும் வளப்படுத்திடுவோம், புதிய ஐரோப்பாவை கட்டமைப்போம், புதிய நாடுகளை உருவாக்குவோம், புதிய வளத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் முழுமையான அந்த அழிவு எப்பொழுது வருதோ, அப்பொழுது தான் திருச்சபையின் கடைசி அங்கத்தினுடைய மரணம் மற்றும் கிறிஸ்துவின் சரீரங்கம் நிறைவடைதல் அது முழுமை பெறும் என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த இரண்டு காரியங்கள் தான் நம்ம பார்க்கும்போது விசேஷமாக இந்த ஒரு திருச்சபை நிறைவு பெறுதலில் நிழலாக கொடுக்கப்பட்ட காரியங்களை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது பாகத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது இரண்டாவது பாகம் நம்ம பார்க்குறோம். தலைப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தபடி திருச்சபையின் நிறைவும் கதவு அடைக்கப்படுதலும். ஸோ இந்த கதவு அடைக்கப்படுதலை குறித்து கர்த்தர் இயேசு உவமைகளாக பேசியிருக்கிறார். அநேக விஷயங்களை மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25:10.
மத்தேயு 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
பாருங்க, இப்போ கர்த்தர் இயேசு மணவாளனா, இதோ மணவாளன் என்ற சத்தம் அங்கே வருது. அப்போ நம்ம இந்த உவமை நம்ம எல்லாருமே அதே அநேக முறை நம்ம வாசித்து அறிந்திருக்கிற உவமைகள் தான். ஸோ அப்போ எண்ணெய் வைத்திருக்கிறவங்க புத்தியுள்ள கன்னிகளாக காணப்படுறாங்க. எண்ணெய் இல்லாதவர்களை குறித்து புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எண்ணெய் இல்லாதவங்க எண்ணெய் இருக்கவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எங்களுக்கு எண்ணெய் தீர்ந்துருச்சு, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, எண்ணெய் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்கள் இடத்துல போய் வாங்கிக்கங்க, எங்களுக்கு உரிய எண்ணெய் எங்களுக்கு சரியாக இருக்கும் என்று அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கதவு அல்லது இந்த திருமண விருந்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய இந்த ஒரு கதவு, இது ஒரு உயர்ந்த அழைப்பிற்கான கதவு என்று நம்ம குறிப்பிடப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கதவு தான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, இந்த கதவும் அவரோடு கூட ஆயத்தமாக இருந்தவர்கள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கதவு எப்பொழுது அடைக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கும்போது 3 தமிழ் பேஜ் நம்பர் 239, இங்கே அந்த ஸ்லைடு போடுங்க. வால்யூம் 3 தமிழில் பேஜ் நம்பர் 239. பாருங்கள், அதில் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது மாத்திரம் வாசிங்க சிஸ்டர்.
அதன் பிறகு எல்லா கன்னிகைகளும் தற்கால சத்தியத்தினால் பரீட்சிக்கப்பட்ட பின்னர் தருணம் என்கிற கதவு மூடப்படும்.
பாருங்கள், எல்லா கன்னிகைகளும், அந்த அழைக்கப்பட்டிருக்கிற எல்லா கன்னிகைகளும் தற்கால சத்தியத்தினால் முதலாவது என்ன பண்ணப்பட வேண்டும்னா பரீட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா பரீட்சை வைக்காமையே கதவு அடைக்கப்பட்டுருச்சுன்னா அப்போ அங்கே என்ட்ரன்ஸுக்கு யாருமே வேணும். ஏன்னா இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வைக்கிறாங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எழுதி அவங்க பாஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த ஒரு தகுதி தேர்வில் பாஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு கோர்ஸை அவங்க எடுக்க முடியும். ஒருவேளை நீட் எக்ஸாம் சொல்கிறோம்னா நீட் பாஸ் பண்ணால் தான் அவங்க மெடிக்கல் சீட்டை எடுக்க முடியும். ஸோ அதே போலவே இங்கே எல்லா கன்னிகைகளுக்கும் தற்கால சத்தியம் கொடுத்து அந்த சத்தியத்தில் அவர்கள் பரீட்சிக்கப்பட வேண்டும். சோதனைகள் மூலமாக அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கப்பட்ட பின்னர் தான் தருணம், சான்ஸ். இந்த சான்ஸ் என்னாகுனா, சான்ஸுங்கிற அந்த டோர் என்னாகுனா க்ளோஸ் ஆகும். அந்த தருணம் என்ற கதவு அது மூடப்படும். ஸோ சான்ஸ் வில் பி க்ளோஸ்டு. ஸோ அது யார் க்ளோஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். வசனம் வெளிப்படுத்தல் 3:17 இருக்குது, அதிலே கீழே இருக்கிற அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர்.
அதன் பிறகு கல்யாண விருந்துக்கு செல்ல ஒருவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், ஏனெனில் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர்.
அப்போ கர்த்தர் இயேசு தான் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். அப்போ அந்த பூட்டை திறக்கக்கூடிய விஷயம் கர்த்தர் இயேசு தான் என்ன பண்ணுறாருனா அங்கே தன்னுடைய கரங்கள் அங்கே வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். இதை குறித்து 3 நம்முடைய மூத்த சகோதரர்கள் அநேகம் பகுதிகளை எழுதியிருக்கிறார். நீங்கள் 3 பேஜ் நம்பர் 239 263 வரைக்குமாக இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாம் நீங்கள் வீடுகளில் தியானம் பண்ணி பாருங்கள். அநேக விஷயங்களை இந்த கதவு அடைக்கப்படுதலை குறித்து நம்முடைய மூத்த சகர் கொடுத்துட்டு வரார். அதிலிருந்து ஒரு சில பாகங்களை மாத்திரம் நம்ம நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்கள் போலாம் பாருங்கள். வால்யூம் 3 பேஜ் நம்பர் 245 பேராகிராஃப் 3 கொடுக்கும்போது நீங்கள் வாசிங்க சிஸ்டர்.
கல்யாண விருந்திற்கு அவர்களுடைய நற்கிரியைகளினால் அழைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுதலும் தங்களுடைய நிர்வாணத்தையும் அதிகமான குறைபாடுகளையும் முதலாவதாக தமது ஜீவனை ஈடுபலியாக கொடுத்தவரின் புண்ணியத்தினால் மூடப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து கொள்வதிலும் அவரால் தரிப்பிக்கப்பட்ட நீதியின் வஸ்திரம் மாத்திரம் அவர்களை தகுதிப்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக வர செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதலும் சோதிக்கப்படும்.
பாருங்க, அப்ப எப்படிப்பட்ட சோதனைகள் கொடுக்கப்படும்னா, கல்யாண விருந்திற்கு நம்ம யாருமே, ஒருவேளை இந்த அழைப்பில் இருக்கக்கூடிய யாருமே நம்முடைய நற்கிரைகளினால வரல. அதான் சொல்றார், கல்யாண விருந்திற்கு அவர்களுடைய நற்கிரையினால் அழைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம அதை உணர்ந்திருக்கோம், நம்ம செய்த கிரியைகளினால் அல்ல. அதனால தான் அப்போஸ்தலன் சொல்லும்போது நம்முடைய கிரியையினால் அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நிருபங்களில் அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய நற்கிரியைகளினால் நம்ம இந்த விருந்திற்கு அழைக்கப்படலை. நம்முடைய எல்லா விதமான குறைபாடுகளையும் நிர்வாணத்தையும் முதலாவதாக தமது ஜீவனை ஈடுபலியாக கொடுத்த கர்த்தர் இயேசுவின் புண்ணியத்தினால் தேவன் நமக்கு மூடியிருக்கிறார். அதனால தான் நம்மை கரை திரை அற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக அந்த ஒரு நீதியின் வஸ்திரத்தை போட்டு தான் கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்படி நிறுத்தினால் மட்டும்தான் தேவன் நம்மை நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நமக்குள்ளாக இருக்கிற அப்பரிபூர்ணம் நம்மை தேவனிடத்தில் என்ன பண்ணாதுன்னா நெருங்க விடாது என்று நம்ம பார்க்கணும். ஆகவே தேவன் கர்த்தர் மூலமாக கர்த்தருடைய அந்த ஈடுபலியின் புண்ணியத்தின் அந்த புண்ணியத்தை தான் நம்ம மேல் சாட்டுகிறார், சாட்டி கரை திரை அற்றவர்களாக கொண்டு போய் விடுறார். ஆகவே அந்த புண்ணியத்தினால தான் அந்த இதை நமக்கு மூடப்பட்டிருக்கிறது குறைபாடுகள். அது மாத்திரமல்ல, நீதியின் வஸ்திரம் தான் நம்மை தகுதிப்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக வர செய்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கான சோதனைகள் கொடுக்கப்படும். அப்போ இப்படிப்பட்ட சோதனைகள் அங்கே ஒவ்வொருவருக்கும் என்னாகும்னா கடந்து வரும் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இது முதலாவது நம்ம பார்ப்போம். எல்லாரும் இந்த வஸ்திரம் அணிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய நற்கிரியினால் வஸ்திரத்தை சித்திர தையல் வேலைகளினால் அழகுபடுத்திக்கணும். அந்த கொடுத்துருக்கிற வஸ்திரத்தை இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா அழகுபடுத்தணும், இன்னும் சத்தியத்தினால் மெருகூட்டணும், இன்னும் சத்தியத்தில் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சு அந்த சித்திர தையலாடையை நம்ம இன்னும் தேவனுக்கு முன்பாக இன்னும் பியூராக கொண்டு போய் நம்ம வைக்க வேண்டியவர்களாக இருக்கும். நம்ம அந்த பியூராக அணிஞ்சு நிற்க வேண்டியவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது அதே வால்யூம் 3 தமிழ் பேஜ் நம்பர் 251 பேராகிராஃப் 3 கொடுக்குறாரு பாருங்கள்.
இந்த ஓமை ஆரம்பிப்பதற்கு முன்னால் குறிப்பிடப்பட்டுள்ள பரீட்சைக்கு முன்பதாகவே கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்றும் தவறாக எண்ணிவிடக்கூடாது. சந்தர்ப்பம் என்கிற கதவு அர்ப்பணம் செய்து கொண்ட கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரத்தை விசுவாசத்தினால் தரித்து கொண்ட அனைவருக்கும் இன்னும் திறந்திருக்கிறது. இதோ மணவாளன் என்கிற செய்தி இன்னும் வந்து கொண்டிருக்கிறது.
பாருங்க, பரீட்சைக்கு முன்னதாகவே கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்று நம்ம தவறாக எண்ணிவிடக்கூடாது. ஏன்னா பரீட்சை வச்சு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அதில் பாஸ் பண்ணவங்களும் உள்ளே அனுப்புவாங்க. ஒருவேளை பாஸ் மார்க் எடுக்காதவங்க அந்த சீட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் தான் பரீட்சைக்கு முன்பதாக கதவு அடைக்கப்பட்டது என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. சந்தர்ப்பம் என்கிற கதவு அர்ப்பணம் செய்து கொண்ட கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரமாக கல்யாண வஸ்திரத்தை விசுவாசத்தினால் தரித்து கொண்ட அனைவருக்கும் இன்னும் திறந்திருக்கிறது. அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரமாக இந்த கல்யாண வஸ்திரத்தை விசுவாசத்தோடு நாம் அணிந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கான கதவு இன்னும் திறந்திருக்கிறது. இதோ மணவாளன் என்கிற செய்தி இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதோ மணவாளன் அவருடைய 2 பிரசனத்தில் வந்திருந்து ஆவிக்குரிய ராஜ்யத்தில் ராஜாவாக அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்தி இன்னும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அநேக இடங்களுக்கு நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். நமக்கும் அப்படிப்பட்ட செய்தி தான் நாம் இந்த சத்தியத்துக்கு வருவதற்கு முன்பாக நம்ம கடந்து வந்தது. ஸோ அந்த செய்திகளெல்லாம் கேட்டு தான் நாம் உற்சாகம் அடைந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சத்தியத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது வால்யூம் 3 பேஜ் நம்பர் 253 பேராகிராஃப் 1 பார்க்கும்போது, எல்லா கன்னிகைகளும் உள்ளே நுழைவதற்கு தருணம் பெறும் வரை எல்லா புத்தியுள்ளவர்களும் அல்லது ஆயத்தமானவர்களும் நுழைந்த பின்னரே கதவு மூடப்படும் என்று வேதம் தெளிவாக காட்டினாலும் கல்யாண விருந்திற்கு கதவு மூடப்படும் சரியான தேதியை அது கொடுக்கவில்லை. அப்போ கல்யாண விருந்தினுடைய கதவு எப்பொழுது மூடப்படும் என்ற சரியான தேதியை அங்கே வேதம் நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் கூட எல்லா புத்தியுள்ள கன்னிகைகளும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளும் உள்ளே நுழைந்த பின்னரே கதவு அடைக்கப்படும் என்று வேதம் தெளிவாக காட்டியது. அப்போ எல்லா புத்தியுள்ள கன்னிகைகளும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட இந்த ஒரு ராஜ்யத்தின் வகுப்பாராக கர்த்தருடைய மனவாட்டியாக ஆவதற்காக தான் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்காக இந்த பூமியில் இந்த ஒரு ஓட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நுழையும் வரைக்கும் அந்த கதவு மூடப்படும் என்று என்ன பண்ணுறாருனா, நுழைந்த பின்னரே கதவு மூடப்படும் என்று வேதம் தெளிவாக காட்டியிருக்கு. ஆனால் அதனுடைய தேதி சரியாக கொடுக்கவில்லை என்று சகோதரர் அங்கே குறிப்பிடுறார். அடுத்ததாக பார்க்கும்போது அதே வால்யூம் 3 தமிழ் பேஜ் நம்பர் 254 பேராகிராஃப் 1 பார்க்கும்போது, இது எதை குறிக்கிறது, இந்த கதவு மூடப்படுவது என்பது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, இந்த வகுப்பினர் அனைவரும், அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட் மாத்திரம் பாருங்கள், இந்த வகுப்பினர் அனைவரும் இந்த ஸ்லாக்கியங்களை பெற்ற பின்னர் கதவை மூடுவது என்பது சுவிசேஷ யுகத்தின் எல்லா அனுகூலங்களும் ஸ்லாக்கியங்களும் முடிவடைவதை குறிப்பிடுகிறது. அப்போ சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக ஸ்லாக்கியங்களாக கொடுத்துருக்கிறாரோ, அவைகளெல்லாம் என்றைக்கு முடிவுக்கு வருதோ, அப்பொழுது என்ன பண்ணப்படும்னா இந்த கதவு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மூடப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஸ்லாக்கியங்கள் இனிமேல் யாருக்கும் அங்கே கிடைக்கப்பெற போகிறதில்லை என்கிற. ஆகவே இந்த இறுதி, இது இந்த யுக இறுதியில் நடைபெறுகிற காரியங்களை இது குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த வாசல் வந்து சில விசேஷ ஸ்லாக்கியங்களை அது குறிப்பதாக இருக்கிறது என்று சகோதரர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம போகும்போது அதே வால்யூம் 3 பேஜ் நம்பர் 255 பேராகிராஃப் 3 பார்க்கும்போது நீங்கள் வாசிங்க சார்.
இந்த வாசல் அடைக்கப்படுவதை 3 வழிகளில் காட்டலாம். முதலாவதாக வேதம் கூறுகிற சரியான தேதி, இரண்டாவதாக சத்தியத்தின் நிமித்தம் மக்களின் உணர்வு குறைந்து போவது.
இந்த வாசல் அடைக்கப்படுவதை 3 வழிகளில் காட்டலாம்ங்கிறாரு. முதலாவதாக வேதம் கூறுகிற சரியான தேதி. அப்போ நம்ம அதை குறித்து ஏற்கனவே சகோதரோட எழுத்துக்களில் பார்த்தோம். அது அடைக்கப்படக்கூடிய காலங்களில் என்னென்ன நிறைவேறும் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அடைக்கப்படக்கூடிய சரியான தேதியை வேதம் குறிப்பிடவில்லை என்று நம்ம பார்த்தோம். அப்போ அது சொல்லியிருக்கார். ரெண்டாவதாக பார்க்கும்போது சத்தியத்தின் நிமித்தம் மக்களின் உணர்வு குறைந்து போவது. அப்போ சத்தியத்தின் நிமித்தம் மக்களின் உணர்வு குறைந்து போவதுன்னு என்னென்னா, அவருக்கென ஊழியம் செய்வதில் உள்ள உண்மையும் வைராக்கியமும் இனியும் என்னாகாதுன்னா எதிர்ப்பை சந்திக்காது. அப்போ எதிர்ப்பை சந்திக்காத அந்த காலம் அங்கே எப்போ வரக்கூடியதாக இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். சத்தியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவுக்கென்று பாடு அனுபவிப்பது இனியும் சாத்தியமாகாது. அப்போ இன்றைக்கு தான் அந்த சாத்திய நாள். அதாவது சத்தியத்திற்காக நாம் பாடு அனுபவிக்கக்கூடிய காலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நான் ஊழியம் செய்கிறேன், அல்லது இனி வரக்கூடிய காலத்தில் என்னுடைய நேரங்களை நான் தேவனுக்கு என்று செலவழிக்கிறேன். இப்போ நான் பூமிக்குரிய விஷயத்திலும், என்னுடைய குடும்பத்திற்கு அடுத்த விஷயத்திலும், என்னுடைய வேலைக்கு அடுத்த விஷயத்திலும், என்னுடைய படிப்புக்கு அடுத்த விஷயத்திலும் அதில் எனக்கு நேரம் சரியாக இருக்குது, நான் வரக்கூடிய காலங்களில் நான் நேரத்தை செலவழிக்கிறேன் என்று சொல்லும்போது அது என்னாகாதுன்னு சொல்கிறார்னா, சத்தியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவுக்கென்று பாடு அனுபவிப்பது இனியும் சாத்தியமாகாது. அது இனிமேல் சாத்தியமாகாது. இன்றைக்கு தான் அந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த துன்பத்தில் மத்தியில், சோதனைகளின் மத்தியில், பலவீனங்களின் மத்தியில், சோர்வுகளின் மத்தியில், அவமானங்களின் மத்தியில், நிந்தனைகளின் மத்தியில் நம்ம பாடு அனுபவிப்பது தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும், நம்மை போன்ற உலகம் முழுதிலும் அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கக்கூடிய மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு அனுகூலமான ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியம் இனி வரக்கூடிய காலங்களில் யாருக்கும் கிடைக்காது. இந்த காலத்தை விட்டுவிட்டோம் என்றால் இனி காலம் செல்லாது என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்கிறார் ரோமர் 8:17 கூட வசனங்கள் நம்ம வாசிக்கலாம்.
நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும்.
பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நம் மகிமையில் இருக்க வேண்டும் என்றால் அவருடனே கூட என்ன பண்ணணும், பாட அனுபவிக்க. அநேக சத்தியங்கள் கேட்ட விஷயம்தான். அவருடனே பாடுகளை அனுபவித்தோம்னால் அவருடனே கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ இந்த பாட அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு தான் சாத்தியம். இது இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நம்ம நினைத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பாட அனுபவிக்க முடியாது. அவைகளுடைய கதவு, அந்த தருணம் என்ற கதவு, அந்த ஸ்லாக்கியம் என்ற வாசல், அந்த விருந்து சாலைக்குள் நுழையக்கூடிய வாசல் என்ன பண்ணப்படும்னா அது அடைக்கப்படும் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வால்யூம் 3 தமிழில் அதே பேஜ் நம்பர் 259 பேராகிராஃப் 3 அதில் கூட நம்ம பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகத்தில் காணப்படும் போது இப்படிப்பட்ட ஊழியம் செய்வதற்கான தருணம் அதிகமாக தடை பண்ணப்படும். இதனால் அவருடைய வேலையை செய்வதற்கும் தங்களுடைய பொறுமையும் அன்பையும் விசுவாசத்தையும் விருத்தியாக்கவும் நிரூபித்து காட்டவும் தருணம் கிடைக்காது போகும். அப்போ நம்ம தருணம் அப்போ என்ன படாதுன்னா கிடைக்காது. எதற்கு? நம்முடைய பொறுமை, நம்முடைய வேலையை செய்வ ஊழிய வேலைகளை செய்வதற்கு, நம்முடைய அன்பை நிரூபிப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை விருத்தியாக்குவதற்கு அந்த தருணம் என்னாகாதுன்னா அது கிடைக்காது போகுங்கிறார். அப்போ இப்பொழுது அந்த தருணம் நமக்கு இருக்குது. நம்முடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு, நம்முடைய அன்பை காட்டுவதற்கு, நம்முடைய பொறுமையை விளங்க பண்ணுவதற்கு, இன்னும் பார்க்கும்போது நம்முடைய ஊழியத்தினுடைய வேலையை செய்வதற்கு எல்லா விதத்திலும் வாய்ப்புகள் இன்றைக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை அவைகளை தவற விட்டோமானால் பிற்பாடு அந்த தருணம் நமக்கு அது கிடைக்காது போகும் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் இந்த ஒரு காரியங்களை நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் 3 இந்த ஒரு பேராகிராஃபில் அநேக பாயிண்ட்ஸ் வந்து இந்த கதவு அடைக்கப்படுதலை பற்றி அங்கே கொடுத்துட்டு வரார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது யோவான் 9:4 வாசிக்கலாம்.
யோவான் 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
பாருங்க, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும், ஜீவ பலியாக நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கும், நம்மை அர்ப்பணம் முழுமையாக செய்து கொள்வதற்கும், நம்முடைய நேரங்களை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய செல்வத்தை, நம்முடைய செல்வாக்கை, நம்முடைய ஞானத்தை, எல்லா காரியங்களையும் தேவனுக்கென்று அர்ப்பணிப்பதற்கும் இன்றைக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்கிறார், நான் பகல் காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்வேன், செய்ய வேண்டும். ஆனால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஸோ அந்த ராக்காலம் வந்துருச்சுன்னா, அந்த டார்க் பீரியட் வந்துருச்சுன்னா, நம்ம நினைத்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, பலி செலுத்த முடியாது. அந்த தருணம் நமக்கு கிடைக்காமலே போயிடும். வாய்ப்பு என்ற அந்த கதவு அது அடைக்கப்பட்டுரும், மூடப்பட்டு விடும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வாய்ப்பு இருக்கும்போதே, அந்த காலங்கள் நமக்கு தேவன் அனுமதிக்கும் போதே, நம்முடைய எல்லா விஷயங்களிலும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கர்த்தர் இயேசு சொன்னது போல விழித்திருந்து ஜெபியுங்கள், விழிப்பாய் இருந்து ஜெபத்தில் தரித்திருந்து நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா, முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது வால்யூம் 3 தமிழ் பேஜ் நம்பர் 260 செகண்ட் பேராகிராஃபில் சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கும்போது, ராக்காலம் வருவதும் வாசல் அடைக்கப்படுவதும் சடுதியாக இருக்கும் என்று நாம் எண்ணக்கூடாது. இப்போ ராக்காலம் உடனே வந்துடும், வாசல் உடனே அடைக்கப்படும், இதெல்லாம் சடுதியாக அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அல்லது இமைப்பொழுதில் நடந்துடும் என்று நம்ம எண்ணீர் விடக்கூடாது. அதற்கு பதிலாக படிப்படியான தடையாக இருந்து பின்னர் அறுப்பின் வேலை முற்றிலுமாக நிறுத்தப்படும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டாப் பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்மளால் முழுமையாக என்ன பண்ண முடியாமல் போகணும், ஊழிய வாய்ப்போ அல்லது வேறு எந்த காரியங்களோ, வேறு எந்த கிரியைகளோ செய்ய முடியாதபடி முழுமையாக தடை பண்ணப்படும். அதனால தான் சொல்கிறார், ராக்காலம் வருவதும் வாசல் அடைக்கப்படுவதும் சடுதியாக நடந்துடாது. அது ஒரு செகண்ட்லேயோ அல்லது ஒரு நிமிஷத்துலேயோ அல்லது ஒரு சில நாட்களிலோ ஒரு சில வாரங்களிலோ அப்படியே உடனே நடந்துடாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், படிப்படியான நிகழ்வுகள். அந்த படிப்படியான நிகழ்வுகளில் ஒரு சில காரியங்கள் மெதுவாக தடை பண்ணப்படும். இப்போ இன்றைக்கும் கூட நம்ம பார்க்கும்போது அநேக இடங்களில் நம்ம ஊழியங்கள் போகிறோம், நிறைய இடங்கள் அறுவடை ஊழியங்கள் செய்கிறோம். ஆனால் சில இடங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த தடைகள் வருது. இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் மதம் மாற்றம் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மற்றவர்களுக்கு போய் சத்தியம் என்ற பேரில் இயேசுவை பற்றி அறிவித்து நீங்கள்லாம் அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறீங்க என்பதான சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே வரது நம்ம பார்க்கணும். ஆனால் முழுமையான தடை வரல. இப்போ படிப்படியான இந்த தடைகள் ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்குங்கிறார்னா, அறுப்பின் வேலை முற்றிலுமாக நிறுத்தப்படும். அறுப்பின் வேலை, அறுவடை ஊழியம், காஸ்பல், அந்த இதை நம்ம மெசேஜ் சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய அந்த அறுப்பின் வேலை என்ன ஆயிருனா, முற்றிலுமாக அது நிறுத்தப்படுங்கிறார். அப்படி முற்றிலுமாக நிறுத்தப்படும் போது அங்கே என்ன ஆயிருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வாய்ப்பு மூடப்பட்டிருக்கு அல்லது வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, கதவு மூடப்பட்டிருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே வால்யூம் 3 தமிழ் பேஜ் நம்பர் 263 மூன்றாவது பேராகிராஃப் மற்றும் 1வது பேராகிராஃபில் சொல்லும்போது, இன்னமும் கதவு திறந்திருக்கும் போது அதன் மூலம் தெரிய வருவது என்னவெனில், இப்பொழுது பொதுவான அழைப்பு அனுப்பப்படாதிருந்தாலும் எந்த ஒரு விசுவாசியும் உள்ளே பிரவேசிக்க விருப்பத்தோடு உள்ளவரும் நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய ஆயத்தம் உள்ள எவரும் இன்னமும் செல்லலாம் என்பதாகும். அப்போ பாருங்கள், இன்னமும் கதவு திறந்திருக்குது, அதன் மூலம் நமக்கு தெரிய வருவது என்னன்னா, இப்பொழுது பொதுவான அழைப்பு அனுப்பப்படாதிருந்தாலும், அதாவது இந்த பொதுவான அழைப்பை குறித்து சொல்லும்போது, அந்த பொதுவான அறுவடை அது வந்து ஒரு வேளை கம்ப்ளீஷனுக்குள்ளே போனாலும் கூட, விசுவாசிகள் அவர்கள் பிரவேசிக்க விருப்பத்தோடு உள்ளாங்க, அவர்கள் நிபந்தனைகளுக்கு, தேவன் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கும் கீழ்ப்படிவதற்கு அவர்கள் விருப்பமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆயத்தமாக இருக்கிறனால, ஆயத்தமாக இருக்கிற யாருமே இன்னமும் அந்த கதவுக்குள்ளாக கடந்து செல்லலாம் என்பதை இங்கே சகோதரர் குறிப்பிடுகிறார். அப்போ 1881 பொதுவான அழைப்பு நின்றுவிட்டாலும், ஊழியம் செய்யவும் பலி செலுத்தவும் உள்ள தருணத்திற்கான கதவு இன்னமும் அடைக்கப்படவில்லை. ஊழியம் செய்வதற்கு பலி செலுத்துவதற்கான அந்த தருணம் என்கிற கதவு, சான்ஸ், அது இன்னமும் திறந்திருக்குது. அப்போ யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்களோ, தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்று மனதார வாஞ்சித்து தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று முழுமையாக அர்ப்பணம் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் மனதார பலி செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, அவர்களுக்காக இன்னமும் கதவு திறந்திருக்கிறது என்றுதான் சொல்கிறார். அப்போ பொதுவான அழைப்பு ஒரு வேலை முடிந்திருந்தாலும் சொல்லும் போது சகோதரர்கள் சில கருத்துக்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, சகோதரருடைய காலத்திலேயே ஏறக்குறைய 20,000-30,000 பேர் வரைக்குமான அந்த தவறவிட்ட வாய்ப்புகள், தவறவிட்ட கிரீடங்கள் அங்கு காணப்பட்டது என்பதான சில கருத்துக்களை சகோதரர்கள் முன்வைக்கிறாங்க நம்முடைய மூத்த சகோதரருடைய காலங்களே. ஸோ அப்படியான தவறவிட்ட அந்த அந்த கிரீடங்கள் அது என்னாகுதுன்னு பார்க்கும்போது அது கடந்து போய் கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ யார் விசுவாசத்தோடு வாஞ்சியோடு ஆயத்தத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விருந்து சாலைக்குள் அந்த கதவிற்குள் பிரவேசிக்கிறார். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் உள்ளே போயிடுவாங்க. யாரெல்லாம் ஆயத்தமாய் காணப்படாது இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா உள்ளே போக முடியாது என்று நாம் பார்க்குறோம். இதை குறித்து ரீப்ரன்ஸ் ஆர்டிக்கலில் பார்க்கும்போது சகோதரர் அநேக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார். நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். பாருங்கள், இந்த மனவாட்டி வகுப்பிற்கான வகுப்பார் நுழையும் கதவும் ஊழியத்திற்கான கதவும் அது வெவ்வேறு, சுட் பி கெப்ட் செப்பரேட்டுங்கிறார். க்வெஸ்சன் புக் 75 ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில், த டோர் த்ரூ விச் த பிரைட் கிளாஸ் ஷால் என்டர் அண்ட் த டோர் டு சர்வீஸ் சுட் பி கெப்ட் செப்பரேட். மனவாட்டி வகுப்பார் நுழையக்கூடிய கதவும் ஊழியத்திற்கான கதவும் அது தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நம்பிக்கையின் கதவு யாருக்கு இல்லைன்னு பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது உலகின் புத்தி இல்லாத கன்னிகை, கிறிஸ்தவ உலகத்தினுடைய புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கோ அல்லது புறஜாதி உலகத்திற்கோ இந்த கதவு, இந்த நம்பிக்கையின் கதவு கொடுக்கப்படலை. மாறாக இந்த நம்பிக்கையின் கதவு அது யாருக்கு மாத்திரம்தானா, மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு, அல்லது எப்பொழுதும் தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து முழு அர்ப்பணம் செய்து அதன் அடிப்படையில் தன்னுடைய ஜீவியத்தை வழிநடத்தி செல்பவர்கள் அவர்களுக்கு தான் இந்த நம்பிக்கையின் கதவு அங்கே திறந்திருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும், நெக்ஸ்ட் ஸ்லைடு போகணும். பாருங்கள், அப்போ அதான் சொல்கிறார், அழைப்பு முடிந்திருந்தாலும் கூட கதவு இன்னும் மூடப்படவில்லை. த கால் அண்ட் த டோர் ஆர் டிஸ்டிங்க்ட் அண்ட் செப்பரேட். அழைப்பும் மற்றும் கதவும் அது ரெண்டுமே வெவ்வேறானது மற்றும் தனித்துவம் வாய்ந்தது. அது ரெண்டும் நம்ம ஒன்றா என்ன பண்ணிக்க வேண்டியது இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணி, அழைப்பு வேறு அந்த கதவில் நம்ம உள்ளே பிரவேசிப்பது வேறு. ஸோ ஒருவேளை அழைப்பு, பரம அழைப்பு ஒட்டு பொதுவான அழைப்பு நிறைவு பெற்றிருந்தாலும் கூட இந்த கதவு இன்னமும் என்ன பண்ணப்படலைன்னா அடைக்கப்படலை. அதில் தகுதி உள்ளவர்கள், தங்களை நிரூபிப்பவர்கள், ஆயத்தமாக இருப்பவர்கள் அவர்கள் நிச்சயமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ரீப்ரின்ஸ் 111-2 செகண்ட் பேராகிராஃபில் சகோதரர் இதை குறிப்பிடுகிறார். அடுத்த ஒரு ரீப்ரின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ரீப்ரின்ஸ் 5633 இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறார், கதவு மூடப்பட்டது என்று கனவு கண்டு நாம் நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஸோ கதவு தான் மூடப்பட்டுருச்சு, பொதுவான அழைப்பு முடிஞ்சிருச்சு, அப்போ கதவு மூடப்பட்டுருச்சு இல்லை, அப்போ நம்ம ஏன் ஓடிட்டு இருக்கணும், நமக்கு எதுக்கு ஓட்டம், அல்லது நம்ம எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், அல்லது எதற்காக நம்ம இவ்வளோ பிரயாசங்களை இந்த சத்தியத்தில் நம்ம எடுக்க வேண்டும், தேவையில்லையே எல்லாமே டோர் க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிறாங்களே என்பதாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா நம்ம பயம் கொள்ளவோ அல்லது அதை குறித்து நம்ம கவலை கொள்ளவோ வேண்டியதில்லை. ஏன்னா என்ன சொல்கிறாருனா, வி ஷுட் லாஸ் நோ டைம் ட்ரீமிங் தட் த டோர் இஸ் ஷட். கதவு மூடப்பட்டது என்பதாக நாம் கனவு கண்டு கொண்டு நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது, நேரத்தை ஆதாயப்படுத்தணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அழைப்பு ஒருவேளை நிறைவு பெற்றிருந்தாலும் கூட இன்னும் ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கான கதவு இன்னும் திறந்தே காணப்படுகிறது. அப்போ பார்க்கும்போது அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா ரீப்ரின்ஸ் 5068 சிக்ஸ்த் பேராகிராஃபில் வாசிங் சார், செகண்ட் பேராகிராஃப், தெளிவாக
கதவு இன்னும் மூடப்படவில்லை, ஆனால் அது எப்போது என்று யாரால் கூற முடியும்?
பாருங்க, எவிடென்ட்லி த டோர் இஸ் நாட் எட் ஷட், எவிடென்ட்லி த டோர் இஸ் நாட் எட் ஷட், தெளிவாக கதவு இன்னும் மூடப்படவில்லை, நாட் எட் ஷட், பட் ஹூ கேன் சே ஹவு சூன், ஆனால் அது எப்போது எவ்வளவு விரைவாக என்று யாரால் கூற முடியும்? நம்ம அவ்வளோ தெளிவாக நம்மளால் இது இந்த டைம், இந்த நேரம், இந்த நாள், இந்த தேதி என்று நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆயத்தமாக இருப்பவர்கள், கீழ்ப்படிபவர்கள், தேவனுக்கு முழு அர்ப்பணம் செய்தவர்கள், ஜீவ பலியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் அவர்கள் நிச்சயமாக உள்ளே நுழைவதற்காக கதவு இன்னும் திறந்திருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ரீப்ரின்ஸ் போலாம். பாருங்கள், ரீப்ரின்ஸ் 111-3 ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில், கதவு இன்னும் மூடப்படவில்லை, ஆனால் இழந்த கிரீடங்களின் மாற்றத்தை அனுமதிக்க சிறிது திறந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சகோதரருடைய காலங்களிலேயே இழந்த கிரீடங்கள் கடந்து போயிட்டு இருக்கிறது என்று அநேக காரியங்களை அங்கே சகோதரர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியாக கதவு இன்னும் மூடப்படவில்லை, ஆனால் இழந்த கிரீடங்களின் மாற்றத்தை அனுமதிக்க சிறிது திறந்திருக்கிறது. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் க்ரௌன்ஸ், அப்போ கிரீடங்கள் இழந்து போனவர்களிடம் இருந்து, அதாவது தகுதியை நிரூபிக்க தவறினவர்கள், தங்களுடைய ஆயத்தம் என்னும் விஷயத்தை தேவனுக்கு முன்பாக உறுதியாக்க தவறினவர்கள், கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவுடைய உண்மையாய் பின்பற்றாதவர்கள், தேவனுக்கு தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்காதவர்கள், முழு அர்ப்பணம் செய்யாதவர்கள், இவர்கள் தவறவிட்ட கிரீடங்கள் என்னாயிட்டிருக்குன்னா அது மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு அது கடந்து போயிட்டுருக்குது. ஆகவே கதவு இன்னும் என்ன பண்ணப்படலைன்னா அங்கே மூடப்படவில்லை என்று நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரீப்ரின்ஸ் அது 19516th பேரா, 55234th பேரா, 11126th பேரா கொஷின் புக்கிலலாம் சகோதரர் கொடுக்கும்போது, முழு முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்துவின் மனவாட்டி எண்ணிக்கை விசுவாசமாக இருப்பதை கண்டறியப்படும் போது என்றென்றைக்கும் மூடப்படும். அதுதான் அங்கே முழுமையடையுது. முழு முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்துவின் மனவாட்டி எண்ணிக்கை, முழு முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்துவின் மனவாட்டி எண்ணிக்கை நமக்கு தெரியும் எவ்வளோ, 144,000 144,000 என்ற அந்த முழு முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்துவின் மனவாட்டி எண்ணிக்கை விசுவாசமாக இருப்பதை நாம் பார்க்கும்போது அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், இனி கதவு அது திறக்கப்படாது, இனி என்றென்றைக்கும் அது மூடப்படும். ஸோ வில் பி ஃபார் அவர் க்ளோஸ்டு, இனி முழுமையாக அது என்ன பண்ணும்னா க்ளோஸ் பண்ணப்படும். வென் த ஃபுல் ப்ரீடெஸ்டினேட்டட் நம்பர் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் ஃபெய்த்ஃபுல், அப்போ விசுவாசத்தில் அந்த 144,000 பேரும் முழுமை அடைஞ்சிட்டாங்க என்பதை பார்க்கும்போது, தேவன் அதை கவனிக்கும்போது அந்த கதவை முழுமையாக அங்கே என்ன பண்ணுறாருனா அடைக்கிறார். வில் பி ஃபார் அவர் க்ளோஸ்டு, இனி முழுமையாக அது அடைக்கப்படும், இனிமேல் அது யார் ஒருவருக்காகவும் அது என்ன பண்ணாதுன்னா அது திறந்திருக்காது என்று நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ அப்போ கதவு மூடப்பட்ட பின்பாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஆவிக்குரிய சுபாவம் பெற முடியாது. கதவு திறந்திருக்கும் வரைக்கும் தான் அந்த ஆவிக்குரிய சிலாக்கியங்களை நம்ம வளருவதற்கும், ஆவிக்குரிய கிருபைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும், தேவனிடத்திலிருந்து அநேக சிலாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த கதவு மூடிடுச்சுன்னா தேர் வில் பி நோ மோர் பிகட்டிங் டு த ஸ்பிரிட் நேச்சர், தெய்வீக அந்த ஆவிக்குரிய சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த வாய்ப்பு கிடையாது. கதவு மூடப்பட்டுருச்சுன்னா ஆவிக்குரிய சுபாவம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ எப்படி எப்பொழுது அந்த அந்த காரியம் நிறைவேறும் என்று நம்ம பார்க்கும்போது ரீப்ரின்ஸ் 3:5-4 பேராகிராஃப்லையும், ரீப்ரின்ஸ் 1:4-8 பேராகிராஃப்லையும் சகோதரர் குறிப்பிடும்போது, வென் தட் டைம் கம்ஸ் தேர் வில் பி எ கரஸ்பாண்டிங் சப்ரஷன் ஆஃப் ட்ரூத், அந்த நேரம் வரும்போது சத்தியம் பெயர் சபையால் ஒடுக்கப்படும், சத்தியம் பெயர் சபையால் ஒடுக்கப்படும். அப்போ என்றைக்கு சத்தியம் பெயர் சபையால் முழுமையாக ஆதிக்கத்துக்குள்ளாக அல்லது ஒடுக்கப்படுதலுக்குள்ளாக கடந்து போகுதோ அன்றைக்கு நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு ஆவிக்குரிய சுபாவத்தை இனிமேல் பெற்றுக்கொள்வதற்காக கதவு திறக்கப்படாது, அது முழுமையாக அது அடைக்கப்படும். அந்த நேரம் வரும்பொழுது பெயர் சபையால் சத்தியம் ஒடுக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ அடுத்ததை நாங்கள் பார்க்கும்போது, அப்போ தனிப்பட்ட முறையில் யார் வெளியேற்றப்படுவார்கள் என்பதை தீர்மானிப்பது நமக்குரியதல்ல. அப்போ யார் வந்து இந்த கதவுக்குள்ளே என்ட்ரு ஆகாதபடிக்கு தேவனால் வெளியேற்றப்படுகிறார்கள் என்பது தீர்மானிப்பது நமக்குரியதல்லங்கிறார். ரீப்ரின்ஸ் 2:8-6 பேராகிராஃபில் சொல்லும்போது, அந்நேரம் மட்டும் தேவனிடம் முழு அர்ப்பணிப்பு செய்தவர் எவராகிலும் வெளியேற்றப்படவில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். அப்போ தேவனிடத்தில் யாரெல்லாம் முழு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெளியேற்றப்படுவதில்லை என்ற நம்பிக்கை சகோதரர் வைத்திருந்தார். ஆகவே தான் அதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்கிறார். அதே நம்பிக்கை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்மை போன்ற அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். நம்ம முழுமையாக அர்ப்பணிப்பு செய்திருந்தோம்னா அந்த முழு அர்ப்பணிப்பில் இருக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் வெளியேற்றுவதில்லை, அழைப்பை விட்டோ அல்லது கதவை சாற்றுவதோ அவர் என்ன பண்ணுறதில்லைன்னா செய்யறதில்லை, மாறாக அவர்களை உள்ளே அனுமதிக்கிறார். ஏன்னா அவர்கள் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த முழு அர்ப்பணிப்புக்குரிய அந்த வேலைகளை, அந்த முழு அர்ப்பணிப்பிற்குரிய தகுதிகளை அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிரூபித்திருக்கிறார்கள். கர்த்தர் இயேசு எப்படி தன்னுடைய முதலாம் வருகையில் தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் மனத்தாழ்மையையும் தன்னுடைய கீழ்ப்படிதலையும் நிரூபித்து காண்பித்தாரோ அதை போலவே நாமும் நிரூபித்து காண்பிக்கும் போது நிச்சயமாகவே நாம் தேவனால் வெளியேற்றப்பட மாட்டோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, திருச்சபை ஒப்பார் செய்ய வேண்டியது முழு அர்ப்பணிப்பு. அங்கே அர்ப்பணிப்புன்னு சொல்ல மாறாக என்ன சொல்கிறாருன்னா முழு அர்ப்பணிப்பு. ஸோ அண்ட் என்டையர் கான்சக்ரேஷன் டு காட், என்டையர் நமக்குரிய எல்லாவற்றையும், நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய ஞானம், நம்முடைய படிப்பு, நம்முடைய உலக பிரகாரமான சில செல்வாக்குகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று முழுமையாக அர்ப்பணம் செய்யும்போது மாத்திரமே நாம் என்ன பண்ணுறோம்னா தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறோம், அந்த வாசலுக்குள்ளாக கடந்து போகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்கலாம். கடைசியாக நாம் பார்க்கும்போது தற்கால நிகழ்வுகள், இரண்டு நிகழ்வுகளை மாத்திரம் பார்த்து ஒரு ஐந்து நிமிடத்தில் நாம் பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். மூன்றாவது பாகத்தில் பார்க்கும்போது தற்கால நிகழ்வுகள், இவைகளுக்கு இசைவாக வரக்கூடிய திருச்சபையின் நிறைவும் கதவு அடைக்கப்படுதலுக்கும் இசைவாக நடக்கக்கூடிய தற்கால நிகழ்வுகளை குறித்து நம்ம பார்க்கும்போது முதலாவது ஒரு காரியத்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம். இரண்டு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். முதலாவது நிகழ்வு பார்க்கும்போது உலகளாவிய கடன் நெருக்கடி, இன்றைய காலகட்டங்களில் வரக்கூடிய இந்த உலகளாவிய கடன் நெருக்கடியை குறித்து நம்முடைய சகோதரர் கூட அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ நம்ம உபாகமம் 28:12 வாசிக்கலாம்.
ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
பாருங்கள், அப்போ இப்படியாக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இஸ்ரேலினுடைய காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறார். ஆனால் மற்ற உலக நாடுகள் எப்படிப்பட்ட விஷயத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது சகோதரர் அவர்கள் சொல்லும்போது நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம வரலாம் பார். பாருங்கள், இங்கே 1916 அர்மகதோன் யுத்தம் அந்த 4வது தொகுதியில் சகோதரர் தன்னுடைய பூமிக்குரிய வாழ்வை முடிப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக சகோதரர் ரசல் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார். ஸோ எப்படி எழுதுகிறார்ன்னு பார்க்கும்போது, இப்போது மனிதர்கள் தங்கள் சொந்த திட்டங்களை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் போகவும் கர்த்தர் அனுமதிப்பார். அவருடைய சொந்த திட்டங்களை நிறைவேற்றிக்கலாம், அதற்காக அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம், தேவன் அந்த அனுமதி கொடுக்குறார். இந்த அனைத்து திட்டங்களின் பயனற்ற தன்மையை நிரூபிக்க அவர் அவர்களை அனுமதிப்பார். ஏன் அப்படி அனுமதி கொடுக்குறார்னா, அவர்கள் என்னதான் திட்டம் போட்டாலும், என்னதான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்காக சில திட்டங்களை வகுத்தாலும், அந்த திட்டங்கள் பயனற்று போகும் என்பதை ஜனங்கள், உலக மக்கள், உலக ராஜ்யங்கள், உலக அரசர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர்களை அனுமதிக்கிறார். மேலும் தெய்வீக தலையீடு தவிர வேறு எதுவும் சமூகத்தின் முழு கட்டமைப்பையும் சிதைப்பதிலிருந்து அவர்களை காப்பாற்றாது. தெய்வீக திட்டம் மாத்திரம்தான் அவர்களை காப்பாற்றும், வேறு எதுவும் காப்பாற்றாது. உண்மையில் தேவன் தான் இந்த சிதைவையை அனுமதிக்கிறார், இந்த பொருளாதார சிதைவை அனுமதிக்கிறார். ஏன்னா மேசியாவின் கீழ் தான் மனுக்குலத்தை தேவன் மறுசீரமைக்கப் போகிறார். உலக ஜனங்களாலோ, உலக ராஜ்யங்களாலோ, உலக தலைவர்களாலோ, அல்லது உலக சபைகளின் கூட்டமைப்பினாலோ, அல்லது ரோம கத்தோலிக்க சபைகளினுடைய கூட்டமைப்பினாலோ எந்த விஷயத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா அங்கே நிறைவேற்ற முடியாது என்று பாருங்கள். ஹெரால்டு September-October 2024 அந்த தற்கால நிகழ்வுகளில் இந்த காரியங்களை நம்ம வாசிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூட நம்ம போகலாம். ஸோ அதில் கொடுக்குற வாதைகளெல்லாம் கொடுக்குறார். ஸோ அந்த வாதைகள் கொடுத்துட்டு தான் கடைசியாக ஒவ்வொரு வாதைகளை பற்றி சொல்லிவிட்டு கடைசி வாதைகளை நெக்ஸ்ட்டு ஸ்லைடு போகலாம் பார். வெளிப்படுத்தின விசேஷ வாதைகள் கொடுத்து சொல்லிட்டு வரார். அப்போ அதில் 2:7 கூட நீங்கள் வாசிங்கிட்டு.
2:7 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
And I will shake all nations and the desire of all nations shall come. எல்லா தேசங்களையும் அசைய பண்ணுவார். அதில் மிக முக்கியமானது பொருளாதாரத்தில் தேசங்கள் அசைக்கப்படுது. இன்றைக்கும் கூட பார்க்கும்போது 2023 33 trillion உலக நாடுகளுடைய கடன் இருப்பதாக அங்கே வந்து புள்ளி விவரங்கள் கொடுக்கு. அப்போ அவ்வளோ கடனையும் ஒவ்வொரு நாடுகளும் திருப்பி செலுத்தவே முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் ஒரு வரி போட்டால் மட்டும்தான் அவங்க கடனை திருப்பி செலுத்த முடியும். ஒவ்வொரு டாலரையும் வரிக்காக கொடுக்கணும். ஒரு ஆறு டாலர் ஒருவர் சம்பாதிக்கிறாருன்னா அந்த 6 ஒரு டாலரை வரிக்காக கொடுத்தாதான் கடனையே கட்ட முடியும். ஸோ அப்படியாக கடன் அங்கே பெருகியிருக்குது என்று நம்ம பார்க்குறோம். பாருங்கள், 2023 உலக கடன் அளவு $313 trillion இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிதான அளவில் அது என்ன ஆகுதுன்னா, உள்நாட்டு பொருளுடைய விற்பனையை விட அந்த பணத்தை விட இந்த கடன் 3 அதிகமாக இருப்பதாக அங்கே புள்ளி விவரங்கள் கொடுக்குது என்று நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம போலாம்பு. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தருடைய அறுவடை வேலையின் இறுதி கட்டம் என்னன்னு பார்க்கும்போது யாத்திராகம் 12:29 அடிப்படையாக கொண்டு அர்மகதோன் தொடங்கும்போது மனவாட்டி வகுப்பு அங்கே முழுமை அடையும். அப்போ இது கூட திருச்சபையின் நிறைவுக்கான ஒரு ஆதாரமாக சகோதரர் குறிப்பிடுறார். அப்போ அர்மகதோன் தொடங்கும்போது மனவாட்டி வகுப்பு அங்கே நிறைவடையும், முழுமையடையும் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இது உலகளாவிய கடன் பிரச்சனையெல்லாம் தற்கால நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள். ஸோ இன்றைக்கு கூட பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுவதிலும் அந்த யூத மக்களுக்கு எதிராக அநேக போராட்டங்கள் அங்கே வெடித்து கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். விசேஷமாக இதில் 2 இந்த ஒரு கூட்டு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்க்கும்போது ADL என்று சொல்லக்கூடிய ஆன்டி டிஃபேமேஷன் லீக், இன்னொன்று பார்க்கும்போது டெல்லவீவ் யூனிவர்சிட்டி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லவீவ் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்களுடைய கூட்டு அறிக்கையின்படி 2023 3000 700 மேற்பட்ட இஸ்ரேலுக்கு எதிரான நிகழ்வுகள், போராட்டங்கள் என்ன இருக்குன்னா அங்கே கடந்து வந்திருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். ஸோ ஆன்டி டிஃபமேஷன் லீகும் டெல்லவீவ் யூனிவர்சிட்டியும் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம போகணும். ஸோ அதில் பிரான்ஸில் பார்க்கும்போது 2023 விட 2023 நான்கு மடங்கு அதிகமாக இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் நடந்திருக்கு. இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட 2500 நிகழ்வுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்திருக்கு. ஜெர்மனியில் 2023 முந்தைய காலங்களை விட அதிகமாக இது அதிகரிச்சிருக்குது. இப்படியாக அநேக காரியங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்கள் வருது. இந்த போராட்டங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கு எல்லா பகுதிகளிலிருந்தும் 7 மில்லியனுக்கும் அதிகமான யூதர்கள் எங்கே வராங்கன்னா, அவர்கள் மீண்டுமாக இஸ்ரேல் குடியேற்றத்திற்காக அவர்கள் வரப்போவதாக வேதமானவர்களாகிய நாம் நம்புகிறோம் என்று அந்த ஆர்டிக்கல் எழுதின சகோதரர் அங்கே குறிப்பிட்டார். 7 மில்லியனுக்கும் அதிகமான ஜனங்கள் அங்கே திரும்பி வராங்க. உலகில் யூதர்களுடைய 2வது பெரிய மக்கள் தொகையை கொண்ட அமெரிக்காவிலிருந்தும் அநேக ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வரப்போகிறாங்க என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் விசேஷமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் உள்ள வேதத்தில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த நிலம் மற்றும் தங்களையும் பாதுகாத்து கொள்ள இஸ்ரேல் தங்களுடைய உரிமைக்காக போராடி வருகிறது. ஆனால் அந்த உரிமைக்கான போராட்டத்தில் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு இஸ்ரேலுக்கு என்ன ஆகிட்டு வருதுன்னா, அங்கே குறைஞ்சிட்டு வருது என்று பார்க்குறோம். ஆகவே அவர்கள் ஒரு கடினமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறாங்க. என்ன பாடம்னா, தேவன் மாத்திரம்தான் அவர்களை என்ன பண்ண முடியும்னா காக்க முடியும். தேவன் ஒருவரே அவர்களை காக்க முடியும், வேறு யாரும் இஸ்ரேல் ஜனங்களை அங்கே பாதுகாக்க முடியாது. அது நமக்கும் கூட ஒரு பாடம் தான். நமக்கான சூழ்நிலைகளில், நமக்கான சில பிரச்சனைகளில் தேவன் மாத்திரம்தான் நம்மை பாதுகாக்க முடியும், வேறு யாரும் நம்மை பாதுகாக்க முடியாது என்பதை நாமும் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே இதுதான் சொல்கிறார், தேவன் மட்டுமே அவர்களை காக்க முடியும் என்ற ஒரு கடினமான ஒரு பாடத்தை கூட இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கற்றுக்கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ யூத எதிர்ப்பு பார்க்கும்போது இன்றைக்கு அதிகமாக பெருகி வருது. இன்றைக்கு இஸ்ரேல் காசாவின் மீது படையெடுத்து அநேக போர் பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு. அப்போ காசாவில் நம்ம பார்க்குறோம், பிக்சர் சகோதரர்கள் காட்டுவாங்க, அங்கே பாருங்கள், அவர்கள் பசி, பட்டினி, பஞ்சம், அநேக விஷயத்தில் என்னாகிறாங்கன்னா பிரச்சனைகள் இருக்கிறாங்க. சோற்றுக்காக, உணவிற்காக அந்த பிள்ளைகள், காசாவில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது அங்கே தட்டை ஏந்தி அங்கே வழியாக அங்கே க்யூவில் நிற்கிறாங்க. அநேகருக்கு உணவு கிடைக்கல, பசியினால் குழந்தைகள் சாகிறாங்க. ஸோ இவைகள் எல்லாம் இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பை ஒட்டுமொத்த உலகத்தின் பக்கம் கொண்டு வரும். இஸ்ரேல் மீது மிகப்பெரிய வெறுப்பு வரும், ஏன்னா அவர்கள் வந்து தனித்து விடப்பட வேண்டும், அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டும், தேவன் மாத்திரம்தான் தங்களுக்கு என்ற அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக அவர்கள் கடந்து போக வேண்டும். அதற்காக தேவன் இவைகளை எல்லாம் அனுமதிக்கிறார். இஸ்ரேல் போர்க்குற்றங்கள் புரிகிறாங்க என்று அவர்கள் மேலே உலக நாடுகள் அந்த குற்றங்களை வைப்பாங்க. ஏன்னா போர்க்குற்றத்தில் குழந்தைகள் மே அது அவர்கள் பசியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் பண்ணுறாங்க, இஸ்ரேல் தான் இதை பண்ணுது என்பதாக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர் காரியங்களை அங்கே கொண்டு வருவாங்க. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தின் வெறுப்பும் இஸ்ரேலின் மீது திரும்பும். அப்படி திரும்பும்போது தான் உலக நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும், இஸ்ரேல் தனித்து விடப்படும். அப்போ தான் ப்ராஃபஸி எல்லாமே அங்கே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் பார்க்கும்போது இந்த கதவு அடைக்கப்படுதலில் நடந்த விஷயங்களும் அதற்கு பின்பாக தற்கால நிகழ்வுகளாக இஸ்ரேலை மையமாக கொண்டு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சோதரிகளே, ஆகிலும் எப்படி ஆகினும் இந்த பாடத்தினுடைய முடிவில் நம்ம பார்க்கும்போது எப்படி ஆகினும் கதவு அடைக்கப்படுவது என்பது உறுதி தான். கதவு அடைக்கப்பட போவது நிச்சயமாக நடக்க போகிற ஒன்று தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அந்த கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய மெய்த்திருச்சபையின் மக்கள், அவருடைய மெய்த்திருச்சபையின் பிள்ளைகள் ஆயத்தமான நிலைமையில் காணப்பட்டு தங்களுக்குரிய கிரீடத்தை தாங்கள் காத்து கொள்ள வேண்டும், தங்களுக்குரிய தருணத்தை விட்டுவிடாமல் அதை அவர்கள் சரியானபடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். நம்முடைய தருணத்தை நாம் வீணடிக்கக்கூடாது, நம்முடைய நேரங்களை நாம் வீணடிக்கக்கூடாது, நம்முடைய காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமான வகையில் நம்ம பலி செலுத்தி உண்மையான முழு அர்ப்பணிப்போடு வாழும்போது நிச்சயமாகவே நாம் அந்த ராஜ்யத்தின் பங்குதாரர்களாக, கர்த்தருடைய உடன் சரீர அங்கங்களாக, மனவாட்டி வகுப்பாராக காணப்படுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கதவு அடைக்கப்படுவது நிச்சயம்தான் என்றாலும் அந்த அடைக்கப்படுவதற்கு முன்பாக தகுதியோடு தங்களை நிரூபிப்பவர்களை தேவன் அந்த வாய்ப்பில் அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்ற அந்த ஒரு சந்தோஷமான செய்தியும் நமக்கு இருக்குது. ஆகவே அந்த செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த காரியத்தில் நம்மை நிலைநிறுத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். இறுதியாக 1 பேதுரு 5:10-11 வாசித்து நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம்.
1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக.
கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நமக்கு தேவன் தாமே என்ன பண்றாருன்னா அவருடைய எல்லா காரியங்களையும் கொடுத்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். பாருங்க, இந்த நான்கு காரியங்கள் தான் தேவன் நம்ம இடத்துல செய்கிறார். நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார். ஆகவே நம்ம அப்படிப்பட்ட விதத்தில் தேவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கணும். அவர் சீர்படுத்துவதற்கு நம்மை உட்படுத்தும் போது நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கணும். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக சில சோதனைகளை கொடுக்கும்போது நம்ம ஸ்திரப்பட வேண்டும். அந்த சோதனைகளை நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலிருந்து கடந்து போவதற்கோ அந்த சோதனையிலிருந்து விலகி ஓடுவதற்கோ நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. அடுத்து நம்மை பலப்படுத்துகிறார், அந்த பலப்படுத்தலை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக நம்மளை செட்டில் யூ, நம்மை நிலைநிறுத்துகிறார். அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய வேலையை இந்த கடைசி காலங்களில் தேவன் நம் சார்பில் செய்துட்டுருக்கார். ஆனால் நாம் தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற நாம் அந்த அர்ப்பணிப்பின் முக்கியத்துவத்தை அந்த அர்ப்பணிப்பின் தாற்பரியத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவிக்கும் போது மாத்திரமே நாமும் கூட இந்த ஒரு தருணம் என்ற அந்த வாசல்குள்ளே பிரவேசித்து தேவன் கொடுக்கக்கூடிய அந்த மேலான ஸ்லாக்கியம் அந்த பரம ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக மனவாட்டி வகுப்பாராக. நாம் ஒவ்வொருவரும் சென்று சேர்வோம். தேவன் தாமே அதற்கு அவருடைய தூயாவின் கிருபையை தந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. பொறுமையோடு சத்தியங்களை கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் உங்கள் மத்தியில் தேவனுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் அடியனுக்கு தந்த கிருபைக்காக தேவன் தந்த இந்த தருணத்திற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் மூலமாக என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தாழ்மையோடு நான் ஏறெடுத்துக்கொள்கிறேன். அதோடு கூட வாய்ப்பு தந்த சபையின் பிள்ளைகள், கமிட்டி சகோதரர்கள், கன்வென்ஷன் கமிட்டியார் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொண்டு நான் சார்ந்திருக்கிறதான மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தில் உள்ள உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளையும் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமீன்.